ஹரி ஓம், அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு பஞ்சதசி. இப்போ இந்த வகுப்பில் கடந்த முறை வந்து நம்ம 22 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். அந்த 22வது ஸ்லோகத்தில் பஞ்ச பிராணன்கள், 5 விதமான வாயுக்களை பற்றி பேசினார். அது வந்து பிராணன், அபானன், சமானன், உதானன், வியானன் அப்படின்ட்டு 5 வாயுக்கள். ஆனால் இந்த வாயுக்கள் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும். ஒரே வாயு தான், ஆனால் அது நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது மூக்கு வழியாக போயிட்டு வந்தால் அது சாதாரணமாக ஒரு பிராணனாக இருக்கும். அது என்ன பண்ணும், இதயம் நுரையீரல் வரைக்கும் போயிட்டு திரும்பிடும். ஆனால் அபானன் அப்படிங்கிறது வந்து இந்த மலம், மூத்திரம் இதெல்லாம் வெளியேற்றுவதற்காக பயன்படக்கூடிய ஒரு வாயுவாக மாறிடுது. சமானன் அப்படிங்கிறது உடம்புல ஜீரணம், ஊட்டச்சத்து இதுக்குறான வேலைகளை செய்கிற மாதிரி இருக்குது. உதானன் அப்படிங்கிறது வந்து இந்த பேச்சு சக்தியை வலுப்படுத்தக்கூடியதாக இருக்குது. வியானன் என்பது உடல் முழுவதும் இயங்குவதற்கான, இரத்த ஓட்டத்தை எல்லா பக்கமும் செலுத்துவதற்கான ஒரு பிராணனாக பார்க்குறோம். அப்போ இதெல்லாமே வந்து அந்த சூக்ஷ்ம சரீரத்தினுடைய செயல்கள் என்பதாக பார்க்குறோம். இப்போ சூக்ஷ்ம சரீரம் வந்து நம்ம பார்த்தோம், ஆக்சுவலாக 17 தத்துவங்களை உள்ளடக்கிய சூக்ஷ்ம சரீரத்தை நம்ம பார்த்தோம். இப்போ அந்த சூக்ஷ்ம சரீரத்தில் வந்து இப்போ பிராணன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி வெளிப்பட்டது அப்படிங்கிறது கடந்த முறையில் அவர் சொல்லும்போது, இங்கே இந்திரியங்கள், அந்தக்கரணம், அதனோட பிராணன் அப்படிய செயல்முறைகள் எல்லாம் சேர்ந்து இங்கே வந்து இந்த உடலானது இயக்கம் பெறுகிறது அப்படிங்கிறத புரிய வச்சார். இப்போ இதில் வந்து இந்த மூச்சு, இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து எந்த வகையில் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்மா அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சிக்கக்கூடாது. ஏன்னா இந்த பிராணாயாமம், இந்த மூச்சு பயிற்சி இதெல்லாம் எதுக்காகன்னா, நமக்கு வந்து நுரையீரலை வந்து வலுப்படுத்திக்கலாம், சுவாசக்குழாய்களை வந்து திடப்படுத்திக்கலாம், பிராணனை சுத்தப்படுத்திக்கலாம். இந்த அளவுக்கு தான் அந்த பிராணாயாமம்லாம் நமக்கு கை கொடுக்குமே தவிர அது வந்து சைத்தன்யத்தை உருவாக்க முடியாது. இந்த பிராணாயாம பயிற்சி தொடர்ந்து பண்ணும்போது மனதுக்கும் பிராணனுக்கும் சம்பந்தம் இருக்கிறதுனால அது ஒரு மனசாந்திக்கான ஒரு சாதனம் என்று வேணால் பார்க்கலாம். ஆனால் அதுவே ஞானமாகி விடாது. ஏன்னா பிராணாயாமம் பண்ணிட்டா ஞானம் வந்துருமான்னா, பிராணாயாமம் பண்ணால் எப்படி ஞானம் வரும்? ஞானத்துக்கும் இங்கே கிரியைக்கும் சம்பந்தம் இல்லை, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அதாவது ஞானப்பாதை வந்து தன்னை அறிகின்ற ஒரு உயரிய பாதை. அதுக்கு வந்து நம்ம இடத்துல இருக்கிற அறியாமைகள் தான் நீங்கணும். அதுக்கு நீங்கள் தலைகளாக நிற்கிறதுனாலையோ, இல்லை மூச்சு பயிற்சி பண்ணுறதுனாலையோ, இல்லை வேறு ஏதாவது உடற்பயிற்சிகள் பண்ணுறதுனாலையோ உங்களுக்கு ஞானம் வராது. அப்போ ஞானம்ங்கிறது வேற, ஆனால் இந்த பயிற்சிகள்ங்கிறது வேற. அப்போ பயிற்சிகளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அது மன தூய்மைக்கான ஒரு சாதனம் அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே சாதனை அப்படின்னு பார்த்தா மூச்சை கட்டுப்படுத்துவதில் கிடையாது, அல்லது இந்த உடம்பை வந்து அடக்கி வைக்கிறதுல கிடையாது. இந்த உடல், பிராணன், மனம் எல்லாவற்றையும் அறியக்கூடிய எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இங்கே உண்மையான சாதனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம சாதனை அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் ஏதாவது பயிற்சி இருக்கா அப்படிங்கிற மாதிரி தானே கேட்குறாங்க. ஆனால் இங்கே நம்ம அத்வைத வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் சாதனை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கே சாதனை செய்கிறவன் யாருங்கிற ஒரு கேள்வி எழுப்பணும். அப்புறம் இந்த உடல் எப்படிப்பட்டது, இந்த மனசு எப்படிப்பட்டது அப்படிங்கிற ஆய்வுகளை மேற்கொள்ளணும். அப்போ இந்த நிலையில தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கும்போது இவை எல்லாம் அறியப்படும் பொருள்கள் என்று நமக்கு புரியும். வெளியிருந்து நம்ம பார்க்குற இந்த உடலானது, மனசு, பிராணம் எல்லாமே அறியப்படும் பொருட்கள் தான். அப்போ இந்த அறியப்படும் பொருட்களுக்கு ஆதாரமாக அறிவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இந்த சாதனையினுடைய சிறப்பு என்று நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ நம்ம நிதித்தியாசனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், இங்கே மூச்சு வந்து போய் வந்துக்கிட்டு தான் இருக்குது, உடம்பில் வந்து உயிர் செயல்பட்டு கொண்டு தான் இருக்குது. ஆனால் அவற்றை அறிகின்ற மாறாத சாட்சி ஆத்மா தான் நான் என்று நம்ம நிற்கிறது தான் இங்கே ஆத்ம நிலை அப்படிங்கிறத போன 22வது ஸ்லோகத்தில் புரிய வச்சார். இப்போ இந்த 23ல் அந்த சூக்ஷ்ம சரீரத்தினுடைய ஒரு முழுமையான வரையறையும் பார்க்கலான்ட்டு சொல்கிறார். ஸ்லோகம் 23 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தி கர்மேந்திரிய பிராண பஞ்சைகர் மனசா தியா சரீரம் சப்த தசபிகி சூக்ஷ்மம் தல்லிங்க முஷ்யதே. இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, புத்திங்கிறது ஒரு தீர்மானம் செய்யக்கூடிய ஒரு சக்தி, கர்மேந்திரியங்கள் எல்லாம் வந்து செயல் உறுப்புகள், அப்புறம் 5 விதமான வாயுக்கள், பஞ்ச வாயுக்கள் இருக்குது, அப்போ மனம், அப்போ இவெல்லாம் சேர்ந்து தான் இந்த 17 தத்துவங்களை உள்ளடக்கியதாக இங்கே ஒரு நுண்ணிய சரீரம், சூக்ஷ்ம சரீரம் லிங்க சரீரம் என்பது இருக்கிறது அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறார். இப்போ நம்ம 17 தத்துவங்கள் வந்து நம்ம எப்படி இந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்னா, 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், 5 வாயுக்கள், மனம், புத்தி அப்படி எடுத்துக்கிட்டால் 17 தத்துவங்கள் சேர்ந்து லிங்க சரீரம் சூக்ஷ்ம சரீரம் என்பதாக நம்ம இங்கே புரிஞ்சுக்கிறோம். 17 தத்துவங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது, ஏன்னா நம்ம சுவாசத்தை பார்க்க முடியாது, மனசை பார்க்க முடியாது, கண்ணுக்கு புரியாத சூக்ஷ்ம சரீரமான இந்த கர்மேந்திரியத்துக்கான செயல் சக்தி, அப்புறம் ஞானேந்திரங்களுக்கான சக்தி இதெல்லாம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை தான் அவர் இங்கே புரிய வைக்க முயற்சி எடுக்கிறார். இந்த மந்திரத்தில் அதை சொல்ல வர்றார். அப்போது ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், பிராணங்கள், மனம், புத்தி, இந்த எல்லாவற்றினுடைய தொகுப்பு தான் சூக்ஷ்ம சரீரம். அப்போ சூக்ஷ்ம சரீரத்தினுடைய மொத்த எண்ணிக்கை வந்து 17, 5 ஞான இந்திரியங்கள், 5 கர்ம இந்திரியங்கள், 5 பிராணன், மனசு, புத்தி, இதுதான் லிங்க சரீரம் அப்படிங்கிறது இந்த மந்திரத்தில் இந்த ஸ்லோகத்தில் புரிய வைக்கிறார். அப்போ லிங்க சரீரம்னா லிங்கம்னா என்னங்க அப்படின்னு கேட்டால், லிங்கம் என்றால் அடையாளம் அல்லது சின்னம் அப்படின்னு பெயர். லிங்கம் என்றால் அந்த லிங்கம்ங்கிற வார்த்தைக்கு வந்து அடையாளம் என்றதான் சான்ஸ்கிரிட் வேர்டில் அர்த்தம். அதை அல்லது ஒரு சின்னம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு சின்னம் என்று வைத்துக்கொள்ளலாம். அப்போ இந்த சரீரம் மறுபிறப்புக்கு காரணமாகும், அதனால் இந்த சூக்ஷ்ம சரீரம் என்ன பண்ணோம், மீண்டும் மீண்டும் வேறு ஒரு பிறவிக்கு காரணமாக அமைஞ்சிடும். அப்போ இது என்ன பண்ணுது, இது வந்து வந்து போகும், ஆனால் என்றும் வருவதும் இல்லை போவதும் இல்லை. அது எதுன்னு கேட்டால் ஆத்மா. ஆத்மா வந்து வருவதும் இல்லை போவதும் இல்லை, ஆனால் இந்த சூக்ஷ்ம சரீரமானது வந்து வந்து போகும். ஆனால் என்ன இந்த சூக்ஷ்ம சரீரம் வந்து வித்தியாசம் அப்படின்னா, இது ஸ்தூல விடலை விட கொஞ்சம் ஆழமானது, மிக நுண்ணியது என்று நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இங்கே ஸ்தூல உடலும் சூக்ஷ்ம உடலும் நாம் கிடையாது. நாம் யாருன்னா, நம்ம தூய அறிவு ஆத்மா. அதை நம்ம விட்டுட்டு நம்ம இந்த அழியக்கூடிய உடல்களை நாம் என்று அபிமானிப்பதினால நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நடைமுறையில் காணப்படுகிறது என்று புரிய வைக்கிறார். அப்படினுடைய தத்துவ முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணங்கள், உணர்வுகள், மூச்சு, செயல், இவைகள் எல்லாமே சூக்ஷ்ம சரீரத்தினுடைய இயக்கங்கள். ஆனால் நானோ அவற்றை அறிகின்ற சைத்தன்யம், சாட்சி அப்படின்னு புரிய வச்சிட்டார். அப்போ நாம் இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும், சாதகனுக்கான உபதேசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என் மனம், என்னுடைய புத்தி, என்னுடைய பிராணன் அப்படிங்கிறது இங்கே கிடையாது. அதை நல்லா நம்ம தெளிவுபடுத்திக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம அஜ்ஞானத்தினால நான் இது என்னுடைய மனசு இப்படி யோசனை பண்ணுதுங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் என்னுடைய புத்தினால நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு ஒரு விதத்தில் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் என்னுடைய மூச்சு, என்னுடைய பிராணன் சொல்கிறோம். இதெல்லாம் வந்து ஒரு அபிமானம் தான். ஆனால் இந்த அபிமானம் நம்ம வைக்கக்கூடாது. இதெல்லாம் நம்முடைய சொத்துக்கள் கிடையாது. ஆனால் நம்முடைய உண்மை இயல்பு என்ன அப்படின்னா, அவைகள் எல்லாம் எனக்கு தெரிகின்றன, ஆனால் நான் அவைகள் கிடையாது அப்படிங்கிறது இதுதான் சான்று. ஏன்னா இப்போ ஒருத்தர் வந்து தன்னை தான் அறிவதற்கு தனக்கு வேறாக இன்னொரு பொருளை பார்க்கவே முடியாது. அப்படி தனக்கு வேறாக இன்னொன்று இருக்குது அப்படின்னாலே அது நான் வேறு அது வேறுங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும், எனக்கு வேறாக கர்ம இந்திரியங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கு, எனக்கு வேறாக ஞான இந்திரியங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கு, பிராணனும் எனக்கு வேறாகத்தான் இருக்குது, மனசு புத்தியும் எனக்கு வேறாகத்தான் இருக்கிறது. ஆகவே இதெல்லாம் நான் கிடையாது, இவைகளெல்லாம் நான் அல்ல, ஆனால் அவைகளெல்லாம் எனக்கு தெரிகின்றன, ஆகவே அது என்னுடைய இயல்பும் அல்ல அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு வந்து இப்போ நான் அல்ல, நான் அல்ல, நம்ம அதெல்லாம் நேத்தி பண்ணிட்ட பிறகு, அதாவது இந்த உடல் நான் அல்ல, இந்த மனம் நான் அல்ல, இந்த கர்ம இந்திரியங்கள் நான் அல்ல, ஞான இந்திரியங்கள் நான் அல்ல அப்படின்னு எல்லாவற்றையும் நீக்கி பார்த்தா நம்ம யார் கடைசியா, ஆத்மா அப்படிங்கிறது நமக்கு புரியும். அப்போ நம்ம மறுபிறவி எடுக்கிறோமே, அப்போ அது என்ன, மறுபிறவி எடுப்பதற்கு எது காரணமாக இருக்குது, நான் காரணமாக இருக்கிறேனா அப்படின்னு நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா நான் வருவதும் இல்லை, நான் போவதும் இல்லை, ஆத்மாவிடத்தில் எந்த மாற்றமும் இல்லை, அந்த சைத்தன்யமானது எங்கும் வருவதும் இல்லை போவதும் இல்லை. அப்போ எதுங்க பிறவிக்கு வருது மீண்டும், இங்கே உடல் வந்து இங்கேயே விட்டுட்டோம். ஏன்னா ஒரு உடம்பு வந்து மரணம் அடையும் போது இங்கேயே பூமிக்குள்ளேயே விட்டுட்டோம். ஆனால் நம்முடைய சூக்ஷ்ம சரீரம் தான் வெளியே கிளம்பிடுது. இந்த 17 தத்துவங்களை எடுத்துக்கிட்டு அந்த சூக்ஷ்ம சரீரம் தான் வெளியே போயிட்டு மீண்டும் பிறவிக்கு வருது. அப்போ இந்த சூக்ஷ்ம சரீரம் வந்து எங்கே போய் ஒடுங்குது, சஞ்சித கர்மாவில் போய் ஒடுங்கிடும். ஏன்னா இங்கே நம்ம ஃபஸ்ட்டு எப்படி சொல்லி கொடுத்தோம், காரண சரீரம் இருக்குது, அந்த காரண சரீரத்துலேருந்து சூக்ஷ்ம சரீரம் வெளிப்படுது, அந்த சூக்ஷ்ம சரீரத்துலேருந்து ஸ்தூல சரீரமாகி இந்த பரு உடல் வெளிப்படுது. இந்த பரு உடல் தான் பௌதீக உடல், பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில் உண்டாக்கப்பட்டிருக்கு. அப்போ நாம் இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பௌதீக உடல் உருவாகிறதுக்கு காரணமான சூக்ஷ்ம உடல் இருக்குது, அது 17 தத்துவங்களை உள்ளடக்கியிருக்கு. இந்த 17 தத்துவங்களை உள்ளடக்கிய சூக்ஷ்ம உடல் வந்து எப்போ வெளியேறும்னா, இந்த பௌதீக உடல் அழிஞ்சு போயிட்டால் வெளியேறிடும். ஏன்னா இந்த பௌதீக உடல் இருக்கிற வரைக்கும் இதுக்குள்ளே இருந்துக்கிட்ட அந்த வாழ்க்கையை வாழும். ஏன்னா மனசு, புத்தி, இந்த செயல் விளைவுகள் எல்லாம் உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு வயதாக வயதாக இந்த வயோதிகத்தன்மையை அடைய அடைய இந்த பருவுடல் என்னாகும், டேமேஜ் ஆகும். அப்போ பருவுடல் டேமேஜ் ஆன உடனே இனிமேல் இதில் இருக்க முடியாது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்குது இல்லையா? அது அந்த முடிவு எடுக்கிறது யார்? சூக்ஷ்ம சரீரம் தான் அந்த முடிவு எடுக்கும். ஏன்னா இதை வச்சுக்கிட்டு வாழ்கிறதுக்கு தகுதி இல்லை, இனிமேல் இது டேமேஜ் ஆகிடுச்சு, ஆகவே நான் வெளியே கிளம்பிக்கிறேன் அப்படின்ட்டு அது வெளியே கிளம்பும்போது தான் பிராணன் வெளியே கிளம்பிடும், மனசு புத்தி வெளியே கிளம்பிடும், அப்புறம் பஞ்ச இந்திரியங்களான கர்ம இந்திரியங்களும் ஞான இந்திரியங்களும் எல்லாம் சேர்ந்து இந்த 17 தத்துவங்களும் வெளியே கிளம்பிடும். அப்போ இந்த 17 தத்துவங்கள் தான் மீண்டும் வரும். எதுக்காக? அடுத்த உடம்பு எடுக்கிறதுக்கு. அப்போ நம்ம இந்த இடத்துல நல்லா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் மரணம் அப்படிங்கிறது ஆத்மாவுக்கு என்றைக்குமே கிடையாது. ஆத்மா வருவதும் இல்லை போவதும் இல்லை. இங்கே மரணம் என்பது உடம்புக்கு தான். உடம்பு வந்து தற்காலிகமாக வந்து இருக்குது, சில விஷயங்களை அனுபவிக்குது, அது டேமேஜ் ஆகும்போது மரணம் அடைஞ்சிடுது, அவ்வளவுதான். அப்புறம் அந்த சூட்சும சரீரம் என்ன ஆயிடுது? திருப்பி வெளிக்கிளம்பி மீண்டும் அதனுடைய பதிவுகள் வச்சிருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு அடுத்த பிறவிக்கு தயாராயிடுது. அப்போ அந்த பதிவுகள் என்ன? இந்த பிறவியில் எடுத்துக்கிற பதிவுகள் மட்டும் இல்லாமல் ஏற்கனவே முற்பிறவி பதிவுகளும் சேகரிக்கப்பட்ட சேமிப்பு கலனாகிய காரண சரீரம் என்கின்ற சஞ்சித கர்மாவிலிருந்து எடுத்துக்கிட்டு திருப்பியும் வந்துடும். இப்படியே இந்த பிறவி சக்கரம் சுழல்கிறது என்று இங்கே புரிக்குது இல்லையா? அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம சாதனையை எப்படி நிறைவு செய்வது? அப்போ இந்த மாதிரி பிறவி சக்கரத்தில் நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கமே, அப்போ எப்படிங்க இந்த சாதனையை நம்ம நிறைவு செய்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த சூக்ஷ்ம சரீரத்தை நம்ம இல்லாமல் செஞ்சால் தான் நம்ம சாதனையை நிறைவு செய்ய முடியும். 17 தத்துவங்களை உள்ளடக்கிய சூக்ஷ்ம சரீரம் வந்து எங்கிருந்து கிளம்புது? காரண சரீரத்திலிருந்து வெளிப்படுது. ஏன்னா அதுதான் மனசு. மனசு, புத்தி, பிராணன், அப்புறம் அந்த இந்திரியங்கள் எல்லாமே, கர்ம இந்திரியங்கள், ஞான இந்திரியங்களுக்கான சக்தி. அப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் 17 தத்துவங்களை கொண்ட இந்த சூக்ஷ்ம சரீரம். அப்போ இந்த சூக்ஷ்ம சரீரம் நம்ம இல்லாமல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? சூக்ஷ்ம சரீரம் எங்கிருந்து கிளம்புதுன்னு பார்த்தீங்கன்னா, அது காரண சரீரத்திலிருந்து கிளம்புது. அப்போ அந்த காரண சரீரம் யார் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரனுடைய உடம்பு. ஏன்னா சஞ்சித கர்மாவனுடைய சேகரிப்புலாம் அங்கே தான் சேகரிக்கப்பட்டிருக்கு, அங்கே தான் நம்முடைய ஃபைல் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபைல் ஃபோல்டர் கொடுத்துருப்பாங்க இல்லையா? இப்போ ராமசாமிக்கு ஒரு ஃபோல்டர், குப்புசாமிக்கு ஒரு ஃபோல்டர் நேற்றே சொன்னேன். அப்போ அந்த ஃபோல்டரில் தான் நம்ம டேட்டாஸ் எல்லாம் இருக்கும். அப்போ இந்த பர்டிகுலர் டேட்டாஸ் எல்லாம் அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். இப்போ அந்த ஃபோல்டரை நம்ம டெலீட் பண்ணணும். அப்போ காரண சரீரத்திலேயே நாம் அதை அழிக்கணும். காரண சரீரத்தை அழிக்கிறதுனா யார் இடத்துல அழிக்க முடியும்? ஈஸ்வரன் கிட்ட தான் அந்த வேலை இருக்குது. ஈஸ்வரன் தான் அந்த ஆப்ரேட்டர், அந்த ஃபைலாக வச்சிருக்கிற அக்கௌண்ட்டன்ட்டு. அப்போ அவர்கிட்ட தான் அந்த டேட்டாஸ் இருக்குது. அப்போ அவர் தான் அதை முடிவு பண்ணணும், அழிக்கணும் அப்படின்ட்டு. அப்போ ஈஸ்வரன் இடத்துல அந்த டேட்டாஸ் இருக்குது, அந்த ஈஸ்வரன் தான் அதை அழிக்க முடியும்னா, அந்த ஈஸ்வரன் யார்? நமக்கு வேறா இல்லையே, நான் ஒன் ஆஃப் த பார்ட்டிகல் தான் ஈஸ்வரனில். அப்போ இங்கே நான் ஈஸ்வர சக்தி, ஈஸ்வரனுடைய பவர் கிட்ட பெறணுமா நம்ம அப்படின்னா, அப்படியும் இல்லை. நம்ம ஈஸ்வரனாகவே தான் இருக்கிறோம், தெரியாமல் தனித்துவம் அடையாளப்படுத்திக்கிட்டோம். தன்னோட ஜீவன் என்ற அவித்தையில் அடையாளப்படுத்திக்கிட்டோம். அப்போ நம்ம அந்த அடையாளத்தை நீக்கி பார்த்தா நம்முடைய ரியாலிட்டி, நம்முடைய சோர்ஸ் தெரியும். சத்துவ குணத்தில் நீங்கள் மேலோங்கும் போது அந்த ஈஸ்வர நியதிக்குள்ளே தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு புரியும். அப்போ உங்களுடைய மனோபாவம் மாறும். அதாவது நீங்கள் இண்டிவிஜுவல் மைண்டு, இண்டிவிஜுவல் பாடியிலேருந்து விடுபட்டு காஸ்மிக் மைண்ட், அந்த காஸ்மிக் பாடியாக மாறுவீங்க. அப்போ தான் இந்த ஹோல் யூனிவர்ஸலும் உங்களுக்குள்ளே இருக்கிறது உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி புரியாது. ஏன்னா நீங்கள் வேறு, நான் அது வேறு அப்படிங்கிற அந்த டுவாலிட்டி இருக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த நிலைக்குள்ளே போக முடியாது. அப்போ அந்த யூனிவர்சல் பாடி, காஸ்மிக் பாடிங்கிறது என்னன்னா, அப்டேஷன் தான். அது வந்து நம்ம மைண்டே தான் இந்த படைப்பை உண்டு பண்ணதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அந்த படைப்பின் அடிப்படையில் நம்ம மனசையே தான் இந்த உடம்பு நானுன்னு அபிமானம் பண்ணதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஏன்னா இப்போ நம்ம தனிப்பட்ட உடலை நானுன்னு அபிமானம் பண்ணுறது யார்? நம்ம மைண்டு தான் அபிமானம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஒவ்வொருத்தருடைய மனசுமே இது நான் அப்படின்னு அபிமானம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுவே எதிரில் இருக்கிறவனை பார்த்து அது நான்னு சொல்லாது. ஏன்னா அது வேறு, நான் வேறு அப்படிங்கிற அந்த இருமை நம்ம இடத்துல நிச்சயமாக இருக்குது. ஆனால் அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம இடத்துல என்ன பிரச்சனை? எதிரில் இருக்கிறவனை பார்த்து அவன் வேற, நான் வேறேன்னு சொல்கிற நானே என்னுடைய இந்த உடம்பு தான் நான் அபிமானம் பண்ணுற பாருங்கள். அந்த இடத்துல நான் கொஞ்சம் அப்டேட் ஆகணும், அவ்வளவுதான். வேற ஒன்றும் நம்ம செய்ய முடியாது. ஏன்னா இந்த உடல் நான் அல்ல, இந்த மனம் நான் அல்ல, இந்த பஞ்ச புலன்கள் அதாவது கர்ம இந்திரியங்களோ அல்லது ஞான இந்திரியங்களோ அதுவும் நான் அல்ல, பிராணன்களும் நான் அல்ல, 5 விதமான வாயுக்களும் நான் அல்ல. அப்போ இந்த 17 தத்துவங்களும் உண்மையில் எனக்கு வேறாகத்தான் இருக்கிறது. ஆனால் நானே அது என்பதாக நான் அபிமானித்து கொண்டதனால் வந்த விளைவு தான் என்ன நடந்தது? இந்த பௌதிக உடல் கிடைச்சிடுச்சு. அப்போ இந்த பௌதிக உடல் கிடைச்சதுனால தான் நமக்கு இது அனுபவத்தில் வந்து இது நான் அப்படின்ட்டு ஒரு திடமான ஒரு தன்மை நம்ம இடத்துல வந்து ஒட்டிக்குது. அது பஞ்சபூதத்தினுடைய தன்மையில் வந்து ஒட்டிக்குது. அப்போ இந்த உடம்பை நம்மளால் விட முடியல, நான்ங்கிற அபிமானம் வச்சுக்கிட்டு ஆசையில் வாழ்ந்துக்கிட்டு இந்த உடம்பு விடுவதற்கும் மனசு வருவதில்லை. இல்லை, கடைசியாக நமக்கு மரணம் நெருங்கும் போது கூட, இப்போ 95 வயசு, 100 வயசு எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஆகி உடம்பு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி படுத்த படிக்க கிடந்தாலும் கூட வாழணுங்கிற ஆசை விட முடியறதில்ல. அப்போ இது மாதிரி மனிதர்களுடைய மனோபாவம் வந்து பற்று தான், அதாவது எது என்னன்னு தெரியாத ஒரு பற்று. அதை நம்ம இங்கே புரிஞ்சுக்கிட்டு இந்த ஸ்தூல சரீரமாகிய பருவுடலும் நான் கிடையாது, இந்த பருவுடலை எடுப்பதற்கு காரணமாக இருந்த சூட்சமமான சரீரமும் நான் கிடையாது அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்தால் நமக்கு முக்திங்க. அதை தான் இங்கே புரிய வைக்கிறார். இந்த இடத்துல நம்ம அதை தெளிவுபடுத்திக்கோங்க, அப்போ நீங்கள் இந்த அழியக்கூடிய அற்ப உடல்களை நான் என்று அபிமானம் வைக்காதீங்க அப்படின்னு இங்கே சொல்கிறார். அப்போ நாம் இதை கடந்து போகும்போது தான் நமக்கு புரிய வரும், அதாவது இங்கே காஸ்மிக் பாடியை யூனிவர்சல் பாடியை நானே தான் இருக்கிறேன் அப்படின்னு புரிய வந்த உடனே நீங்கள் உங்கள் காரண சரீரத்தை அழிச்சிடலாம். ஏன்னா நீங்கள் ஈஸ்வரன் நியதிக்குள்ளே போன உடனே அந்த பவர் உங்ககிட்ட வந்துடுதில்லை. அதுதான் நேற்று சொன்னேன், உங்களுக்கு எப்படி புரிய வச்சேன்னா, இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, அந்த கம்ப்யூட்டருடைய ஆப்ரேட்டராக ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட தான் அந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் தெரியும், உள்ளே என்ன இருக்குது, எந்தெந்த ஃபைல் ஃபோல்டர் இருக்குது, அவங்க அக்கௌண்ட்டில் என்னென்ன டெபாசிட்டில் பணம் இருக்குது, அந்த டிரான்சாக்ஷனில் எவ்வளோ பிஸ்னஸ் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒருத்தர் வந்து கம்ப்யூட்டர் வச்சுருக்காருன்னா அவர்கிட்ட எல்லா ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஆனால் அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து அவர் தான் பார்க்க முடியும், அவர் தான் அதை ஆப்ரேட் பண்ண முடியும், அதை எடுத்து சேஞ்ச் பண்ண முடியும், எல்லா அத்தாரிட்டியும் அவர்கிட்ட இருக்கிற மாதிரி. நீங்கள் ஈஸ்வரன் கிட்ட தான் நம்ம எல்லாருடைய ரெக்கார்ட்ஸ் இருக்குதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அப்போ நாம் இங்கே ஈஸ்வரனுடைய நிலை என்னென்னா காரண சரீரம், அங்கிருந்து தான் நம்ம ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பிறக்கிறோம், தனித்து அபிமானிக்கிறோம். பிறக்கிறோன்ற விட அபிமானம் தான் நம்ம பிறந்த மாதிரி நினச்சிக்கிறோம், நான் தனியாக பிற அவன் தனியாக இருக்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் இந்த பாடத்திட்டத்தில் நம்ம அப்டேட் ஆன உடனே இங்கே அந்த ஃபைல் ஃபோல்டர் எல்லாமே ஆப்ரேட் பண்ணுற ரைட்ஸ் நம்மகிட்ட தான் இருக்குன்னு நமக்கு புரிய வந்த மறுவினாடி அந்த நம்முடைய ஃபோல்டரை எடுத்து நம்ம டெலீட் பண்ண முடியும். அப்போ காரண சரீரத்தை நம்ம அழிக்க முடியும். அதுக்கு தான் நம்ம வந்து சத்துவ குணத்துக்கு மேலே வரணும். அதாவது படைப்பினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, சுத்த சத்துவம் அசுத்த சத்துவம்னு சத்துவத்தில் ரெண்டு இருக்குது. சுத்த சத்துவம் வந்து ஈஸ்வர நியதிக்குள்ளே இருக்குது, அசுத்த சத்துவம்ங்கிறது அந்த ரஜோகுணம் தமோகுணம் சேர்ந்து இருக்கிறதுனால நம்ம அந்த இடத்துல அசுத்த சத்துவம் தான் பார்க்கணுமே தவிர அந்த சுத்த சத்துவம்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு வந்து மூன்று குணபேதங்கள் மாறி மாறி வரும்போது தமோ குணத்துக்கும் போகிறோம், ரஜோ குணத்துக்கும் போகிறோம், சத்துவ குணத்துக்கும் வரோம், ஆனாலும் அந்த சத்துவம் வந்து சுத்தமாக இல்லை. ஏன் சுத்தமாக இல்லை அப்படின்னா திருப்பி அது கீழே இறங்கிடும். ரஜோ குணத்துக்கும் போகலாம், தமோ குணத்துக்கும் போகலாம். அப்போ அப்படிப்பட்ட குணம் வந்து குணபேதங்களில் இருக்கிறதுனால நம்ம வந்து ஜீவனாகவே இருக்கிறது காரணம் அஜ்ஞானம் அவித்யை. அப்போ நம்ம இந்த இடத்துல இதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் மைண்ட் லெவலில் நம்ம சத்துவ குணத்துக்கு மேலோங்கும் போது தான் ஈஸ்வர நியதிக்குள்ளே நம்ம போவோம். அப்போ தான் காஸ்மிக் மைண்ட் அண்ட் காஸ்மிக் பாடி நமக்கு புரிய வரும், என்னங்கிறது புரிய வரும். அப்போ தான் இந்த சஞ்சீத கர்மா இந்த காரண சரீரம் அழிக்கப்படும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே ரொம்ப விரிவாக சாந்தோக்கிய உபநிஷத்தில் இதுக்கான சூட்சமெல்லாம் ப்ரீஃபாகவே பேசியிருக்கிறோம். அது கேட்காதவங்க கேட்டிங்கன்னா புரியும், ஏன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஈஸ்வரனுடைய காரண சரீரம் வந்து எப்படி அழிக்கப்படுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் அதில் ரொம்ப ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம்லாம் பேசியிருக்கேன். அப்போ அதை ஒரு டைம் ஃபாலோ பண்ணிக்கிங்க. அப்போ இங்கே காரண சரீரம் தான் இந்த சூக்ஷம சரீரமும் ஸ்தூல சரீரமும் உருவாவதற்கு காரணமாக இருக்குது. அப்போ இந்த சூக்ஷம சரீரம் என்பது 17 தத்துவங்களை உள்ளடக்கி இருக்கிறது அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது 24வது ஸ்லோகத்தில் ஸ்தூல சரீரம் எப்படி வந்ததுங்கிறத சொல்ல வர்றார். அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோகம் பிராங்ன தத்ராபிமானேன தைஜ சத்வம் பிரபத்யதே ஹிரண்ய கர்ப்பதாம் ஈசஸ் தயோர் வியஸ்டி சமஷ்டிதா. இந்த மந்திரம் என்ன சொல்ல வருது அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, இப்போ நம்ம சுசுப்தி நிலை இருக்கு இல்லையா, சுசுப்தினா என்ன, ஆழ்ந்த உறக்கம். அந்த சுசுப்தி நிலையில் பிராங்னன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியும். ஏன்னா பிராங்னன் அப்படிங்கிற நிலை வந்து சூக்ஷம சரீரத்தில் அந்த சுசுப்தியில் தான் உண்டாக்கப்படுது. அப்போ அந்த சூக்ஷம சரீரத்தில் நான் என்ற அடையாளம் வந்து உருவாயிடுச்சு அப்படின்னா அந்த இடம் வந்து தைஜசன் நிலையாக மாற்றம் அடைகிறது என்று இந்த மந்திரத்தில் சொல்கிறார். அதாவது சுசுப்தி நிலைங்கிறது ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கக்கூடிய நிலையில் அதுக்கு பிராங்னன் அப்படின்ற பேர். ஆனால் சுசுப்தி ஆழ்ந்த உறக்கத்தில் பிராங்னனாக இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு வந்து உண்மையிலே சூக்ஷம சரீர நிலைப்பாடு தான். ஏன்னா அங்கே பருவுடலோ இந்த பௌதீக உலகமோ நமக்கு அனுபவத்தில் இல்லை. ஆனால் இந்த மாதிரி இருக்கும்போது அந்த பருவுடலும் இந்த பௌதீக உலகமும் நமக்கு அனுபவமாகாத இருக்கிற போது என்ன காரணம், அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் மனசு இல்லை. அப்போ அந்த சூக்ஷம சரீரத்து தான் மனசு இருக்குது. அப்போ அந்த மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்போ தன்னை நானுங்கிற அபிமானத்தை உண்டு பண்ணுதோ அப்போ அது தைஜசன் அப்படிங்கிற நிலையை அடைகிறது என்று இங்கே இந்த மந்திரத்தில் சொல்கிறார். அப்போ அந்த நிலையில் சமஷ்டி நிலை இருக்கு இல்லையா, இப்போ நான் அப்படிங்கிறவன் தனியாக என்ன நான் அபிமானம் பண்ணிட்டேன்னா, என்னுடைய மனசு அப்படின்னு ஒரு அபிமானம் நான் பண்ணிட்டேன்னா எனக்கு பேர் வந்து தைஜசன். ஏன் தைஜசன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் தூங்கும்போது எதுவுமே தெரியாமல் தூங்கிட்டால் எனக்கு வந்து ஆள் உறக்கம், ஆனால் அதே தூக்கத்தில் நான் கனவு காணும்போது ஆள் உறக்கம் கிடையாது. ஏன்னா நல்லா தூங்குறேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் வேறொரு உலகத்தை படைச்சி கனவு கண்டுகிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த கனவு காணுகின்ற நிலையில் நானுங்கிற ஒரு அபிமானம் எனக்கு வந்துடுது. அப்போ அந்த கனவு நிலைக்கு பேர் வந்து தைஜசன். ஆனால் ஆழ்ந்த உறக்க நிலைக்கு பேர் வந்து பிராங்ஞன். அப்படி புரிஞ்சுக்கணும். பிராங்ஞனுக்கும் தைஜசனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டா பிராங்ஞன், கனவு நிலையில் இருந்தால் அவனுக்கு பேர் தைஜசன் அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்தையும் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அப்போ அந்த தைஜசன் நிலை வந்து ஒரு கனவு நிலை, அப்படி புரிஞ்சுக்குங்க. அந்த மாதிரி நிலையில் நம்ம யார், நான் மட்டும் கனவு காண்கின்றேன், என்னுடைய கனவு வந்து பக்கத்து வீட்டுக்காரன் காண முடியாது, பக்கத்தில் படுத்துக்கிட்டு இருக்கிற என் நண்பன் காண முடியாது. இப்போ நானும் என் நண்பனும் படுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நான் மட்டும்தான் எனக்கு தனியாக ஒரு கனவு, புளி துரத்துற மாதிரியோ இல்லை ஒரு நாய் துரத்துற மாதிரியோ கனவு கண்டுக்கிட்டு நான் பதறேன். ஆனால் என் நண்பன் வந்து நல்லா தான் தூங்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு கனவே இல்லை, அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்போ இங்கே கனவுங்கிறது எனக்கு மட்டுமே தனித்த நிலையில் உருவாகுது இல்லையா, அந்த இடத்துல நான் என்ன ஆகிட்டேன், பிரிச்சுக்கிட்டேன், அவன் வேற நான் வேறங்கிற பிரிவினையில் தான் இருக்கிறேன். அப்போ எனக்கு தனியாக தான் கனவு வருது, அவனுக்கு கனவு வரவே கிடையாது. அப்போ அந்த நிலையில் நான் தைஜசனாக இருக்கிறேன். ஆனால் இப்படி நான் கனவு காணுவது ஒரு பக்கம், கனவு காணாமல் தூங்குகின்ற என் நண்பன் ஒரு பக்கம், ஆனால் என் நண்பனும் நானும் இருக்கின்ற ஒட்டுமொத்த பிரபஞ்சம் இருக்குல்ல, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் யார் யாரோ என்னென்னமோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் கனவு கண்டு தூங்கிட்டு இருப்பாரு, ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு இருப்பாரு, நைட் டியூட்டி பார்த்துட்டு இருப்பாரு, இன்னொருத்தர் நல்லாவே தூங்கிட்டு இருப்பாரு. அப்போ இத்தனை மாதிரி எத்தனையோ மனிதர்கள், எத்தனையோ மனங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே சமஷ்டி நிலையில் ஈஸ்வரனாக இருக்கிறதுனால அந்த ஈஸ்வர நிலைக்கு பேர் வந்து ஹிரண்ய கர்ப்பன் அப்படின்ட்டு இங்கே புரிய வைக்கிறார். அதாவது இப்போது ஈஸ்வரன் வந்து கனவு காண்றான்னா அதுக்கு பேர் ஹிரண்ய கர்ப்பன், ஜீவன் வந்து கனவு காண்டான்னா அதுக்கு பேர் தைஜசன். அப்படி புரிஞ்சுக்குங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்போ நீங்கள் என்னங்க, ஈஸ்வரனும் கனவு காண்றானா அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த உலகமே கனவு உலகம் தானே, நம்ம ஏற்கனவே அதானே சொல்லிகிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் தனியாக கனவு கண்டுக்கிட்டு நாய் துரத்துதுன்னு ஓடுற மாதிரி இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இயங்கிட்டு இருக்காங்கல்ல, என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, இது பூரா ஈஸ்வரனுடைய கனவு. ஈஸ்வரன் கனவு கண்டுக்கிட்டு இருக்கிறான். இங்கே ராமசாமி என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு, குப்புசாமி என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு, கமலா என்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறா அப்படிங்கிறதெல்லாம் அந்த கனவுல வர்ற கதாபாத்திரங்கள், அதெல்லாம் ஈஸ்வரனுடைய கனவு கதாபாத்திரங்கள். அதனால தான் நான் ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு, படம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நம்மளுக்கு சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா ஈஸ்வரனுடைய கனவுல ஹிரண்ய கர்ப்பனில் இந்த படைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு, அது ஈஸ்வரனுடைய கனவா இருக்கிறதுனால இது எதுவுமே உண்மை கிடையாது அப்படிங்கிறது இங்க சாஸ்திரம் புரிய வைக்க வருது. அப்போ இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம இங்க கவனிச்சோம்னா, வெஸ்டி சமஷ்டிங்கிற ரெண்டு வார்த்தையும் இங்க கொண்டு வருது. இந்த அத்வைத வேதாந்தத்தினுடைய அடிப்படை வார்த்தைகள் என்னன்னா, வெஸ்டி சமஷ்டி. வெஸ்டினா தனித்துவமான, சமஷ்டினா மொத்தமான அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லப்படுது. அப்போ இங்கே தனித்துவமான ஒரு ராமசாமி கனவு கண்டு படுத்துக்கிட்டு இருக்கிறான், வீட்டில் நாய் துரத்துற மாதிரி ஒரு கனவு கண்டுகிட்டு ராமசாமி படுத்துக்கிட்டு இருக்கான், பக்கத்தில் குப்புசாமியும் படுத்துட்டு இருக்கா அப்படி. ஆனால் குப்புசாமி கனவு இல்லை, அவர் நல்லா டீப் ஸ்லீப் போயிட்டார். அப்போ ராமசாமி ஒரு மாதிரி நாய் துரத்துற கனவு கண்டுக்கிட்டு பதறிக்கிட்டு கனவுல அப்படியே உளறிக்கிட்டு இருக்காரு, ஆனால் குப்புசாமி எந்த இதுவும் இல்லாமல் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு. ஆனால் இங்கே ரெண்டு பேருமே யாருடைய கதாபாத்திரம், சமஷ்டி சரீரத்தில் இருக்கக்கூடிய ஹிரண்ய கர்ப்பனுடைய கதாபாத்திரம். ஹிரண்ய கர்ப்பனுடைய கதாபாத்திரத்தில் ஒருத்தர் நாய் துரத்துற மாதிரி கனவு கண்டுக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்காரு, ஒருத்தர் வந்து எந்த கனவும் இல்லாமல் நல்லா தூங்கிட்டு இருக்காரு, ஒருத்தர் வாட்ச்மேன் டியூட்டி நைட்டில் பார்த்துட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் மேலே வந்து குப்புசாமியும் ராமசாமியும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே ஒருத்தர் செக்யூரிட்டி ஜாப் பார்த்துட்டு இருக்காரு. அந்த செக்யூரிட்டி ஜாப் பார்த்துக்கிட்டு இருக்கிறவர் விழிச்சிக்கிட்டு தான் இருக்காரு. அப்போது அங்கேயே ஒருத்தர் விழிப்பு, அங்கேயே ஒருத்தர் ஆள் உறக்கம், அங்கேயே ஒருத்தர் கனவு. அந்த மூன்று சம்பவங்களும் யார் இடத்துல நடக்குதுன்னா, அது ஹிரண்ய கர்ப்பனுடைய கனவுல நடந்துகிட்டு இருக்கு. ஹிரண்ய கர்ப்பன் யாருன்னா ஈஸ்வரன். அப்போ இங்கே ஈஸ்வரனுடைய கனவு தான் இப்படி நடக்குது, அதுக்கு பேர் வந்து சமஷ்டி, ஒட்டுமொத்த நிகழ்வு அப்படிங்கிறது இங்கே புரிய வைக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அப்போ எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இந்த பாடங்களில் உள்ளே போகும்போது இங்கே நாம் தனித்துவமாக இல்லை, நமக்கு மேலே ஒரு மகாசக்தி இருக்குது, அந்த சக்தி கனவு காண்பதனால் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி நிகழ்வுகள் நடக்குது, அப்போ இந்த நிகழ்வுகளில் ஏன் இப்படி உண்மையாக இருக்கிற மாதிரி இருக்குது, அப்புறம் கடைசியில் பார்த்தா அது மாறி போயிடுது அப்படின்னா, இதெல்லாம் கனவு காட்சிங்கிறத யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க இதெல்லாம் கடந்து வெளியே வந்து சாட்சியாக மாறிடுவாங்க. புரியாதவங்க தான் ஜீவனாகவும் ஈஸ்வரனாகவும் தன்னை பாவிச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த புரிதல் வந்து இங்கே மேலோங்கணுங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சூக்ஷ்ம சரீரம் வந்து ஒரு 17 தத்துவங்களை உள்ளடக்கியதுங்கிறதுனால அங்கே நான் அப்படிங்கிற ஒரு அபிமானம் வந்துவிட்டால் அவன் ஜீவன் ஆகிடுறான். அந்த ஜீவன் நிலையில் இரண்டு நிலை இருக்குது, பிராங்ஞன் தைஜசன். அந்த பிராங்ஞன் அப்படிங்கிறவன் எதை அபிமானிக்கிறான், ஆழ்ந்த உறக்கத்தில் காரண சரீரத்தை அபிமானிக்கிறான். ஆழ்ந்த உறக்கத்தில் பிராங்ணன் காரண சரீரத்தை அபிமானிக்கிறான் அப்படின்னா என்ன காரணம், காரண சரீரம்ங்கிறது ஈஸ்வரனுடைய சரீரம், ஆனால் இவனுக்கு இந்த இடத்துல தன்னுடைய சுயசரீரத்தை விட்டுட்டான். அந்த பிராங்கனுங்கிற நிலைக்கு போகும்போது ராமசாமி தன்னுடைய உடம்பை விட்டுட்டான். அவருக்கு அந்த உடம்பு தெரியல, ஆழ்ந்த உறக்கத்துக்கும் போயாச்சு, கனவு உலகமும் இல்லை, வேற எதையும் படைக்கவும் இல்லை. அப்போ அந்த இடத்துல அவர் எங்கே இருக்காருன்னு உண்மையாக பார்த்தீங்கன்னா காரண சரீரத்துக்கு போயாச்சு, அவருடைய மூலத்துக்கே போயிட்டார். அவர் எங்கேருந்து வந்தாரோ அங்கேயே போயாச்சு. அது எங்கேருந்து வந்தார், அவர் காரண சரீரத்தில் தான் வந்தார். அந்த காரண சரீரத்திலே போய் ஒடுங்கிட்டார், அதுதான் ஆழ்ந்த உறக்கம். அப்போ பிராங்கன் அப்படிங்கிற ஒரு நிலையில ராமசாமி போய் ஒடுங்கினா அது காரண சரீர அபிமானம். அந்த இடத்துல சுசுப்தி நிலை இருக்கும், சுசுப்தி நிலைனா ஆழ்ந்த உறக்க நிலை இருக்கும். அதுவே ராமசாமி அந்த சுசுப்தி நிலையிலிருந்து கொஞ்சம் அப்படியே பிறண்டுபடுத்துறாரு, ஒரு கனவு வருது. அந்த இடத்துல சூக்ஷ்ம சரீர அபிமானம் வந்துடும், காரண சரீரத்தை விட்டுடுவார். காரண சரீரம் வந்து ஈஸ்வரன்து, சூக்ஷ்ம சரீரம் வந்து இவருது. ஏன்னா இவருடைய உலகம், இவர் கனவு கண்டு ஏற்கனவே ஏற்றி வைத்தப்பட்ட எண்ணங்கள்ல வச்சிருக்கிற 17 தத்துவங்கள் வச்சிருக்காருல்ல சூக்ஷ்ம சரீரத்தில். அதில் என்னென்ன தத்துவங்கள் வச்சிருக்காரு? 5 பிராணங்கள் வச்சிருக்காரு, 5 கர்ம இந்திரியங்கள், 5 ஞான இந்திரியங்கள், அப்புறம் மனசு புத்தி. இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாரு, கனவு உலகத்தை படைச்சிக்கிட்டாரு. அப்போ அவருக்கு பேர் என்னவா மாறிடுது, தைஜசனா மாறிடுது. அந்த நிலைக்கு பேர் என்ன, ஸ்வப்னா, கனவு நிலை. அப்போ பிராங்கனா இருந்தா சுசுப்தி நிலை, கனவு நிலைக்கு வந்துட்டா தைஜசன் நிலை. இதை நல்லா புரிஞ்சுக்கணும், பிராங்கனன் சுசுப்தி, தைஜசன் கனவு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா. ஆக்சுவலாக இந்த ரெண்டு நிலையுமே ஒரே யாருக்கு, ஜீவனுக்கு தான் நிகழுது, ஈஸ்வரனுக்கு நிகழவே இல்லை. பிராங்கன நிலையும் ஜீவனுக்கு தான், தைஜசன் நிலையும் ஜீவனுக்கு தான். ஆனால் ஈஸ்வரனுடைய கனவு நிலைக்கு பேர் வந்து என்னன்னா ஹிரண்ய கர்ப்பன். அப்போ இந்த சமஷ்டி நிலையில பார்த்தா எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஜீவன் அப்படிங்கிறவன் வியஷ்டி தனிப்பட்டவன், ஈஸ்வரன் அப்படிங்கிறவன் சமஷ்டி ஒட்டுமொத்த உலகமா இருக்கிறான். அப்போ தைஜசன் அப்படின்னா ஜீவன், ஹிரண்ய கர்ப்பன் அப்படின்னா ஈஸ்வரன். அப்போ ஹிரண்ய கர்ப்பன் என்னன்னா எல்லா சூக்ஷ்ம சரீரங்களுடைய மொத்த தொகுப்பு தான் ஹிரண்ய கர்ப்பன் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்போ நீங்கள் இந்த இடத்துல ஹிரண்ய கர்ப்பன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு டெஃபினேஷனுக்கு வந்து என்ன விளக்கம் நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் மனசுக்குள்ளே வச்சிருக்கிற உலகம் இருக்கு இல்லையா, உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இப்படிலாம் வாழணுங்க ஆசைகளை வச்சுக்கிட்டு இந்த உடம்பை விட்டுட்டு நீங்கள் வெளியே கிளம்பிட்டீங்கன்னா சூக்ஷ்ம சரீரம் 17 தத்துவங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் வெளியே கிளம்பிடுவீங்க. நானும் அதே மாதிரி இந்த உடம்பை விட்டுட்டு நானும் என்னுடைய ஆசைகளை வச்சுக்கிட்டு 17 தத்துவங்களோட வெளியே கிளம்பிடுவேன். அப்போ நானும் ஒரு சூக்ஷ்ம சரீரமாக வெளியே கிளம்பிட்டேன், நீங்களும் ஒரு சூக்ஷ்ம சரீரமாக வெளியே கிளம்பிட்டீங்க. உங்ககிட்ட ஒரு 17 தத்துவம் இருக்குது, எங்கிட்ட ஒரு 17 தத்துவம் இருக்குது. உங்ககிட்ட இருக்கிற 17 தத்துவங்களில் 5 பிராணங்கள், 5 கர்ம இந்திரியங்கள், 5 ஞான இந்திரியங்கள், மனசு புத்தி. ஏன்னா அது உங்களுடைய தனிப்பட்ட வெஷ்டி சூக்ஷ்ம சரீரம். நானும் என்னுடைய வெஷ்டி சூக்ஷ்ம சரீரத்தை வச்சுக்கிட்டு வெளியே போகிறேன் இல்லையா. இப்போ நம்ம ரெண்டு பேருடைய ஒட்டுமொத்த சூக்ஷ்ம சரீரத்தும் யாருக்கிட்ட போய் சேரும்னா ஈஸ்வரன் இடத்துல போய் சேர்ந்துடும். அப்போ அந்த இடத்துல அதுக்கு பேர் என்னவா மாறிடுதுன்னா ஹிரண்ய கர்ப்பனா மாறிடுது. அப்போ இங்க வந்து நம்ம எல்லோரும் ஒரே இடத்துல போய் தான் ஒடுங்குறோம். ஆனா அப்படி ஒடுங்கும் போது அந்த டேட்டா வந்து ஹிரண்ய கர்ப்பன் கண்ட்ரோலுக்கு போயிடும், அப்புறம் நமக்கு பிறவி கிடைச்சிடும். அதுதான் அந்த அக்கௌண்டிங் ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர்ல தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறவர் தான் ஈஸ்வரன். அப்ப நீங்க என்னென்ன டேட்டாவை எடுத்துட்டு நீங்க போய் அங்க பதிவு அவர்கிட்ட கொடுத்தீங்களோ, நான் என்னென்ன டேட்டாவை எடுத்துட்டு போய் பதிவு அவர்கிட்ட கொடுத்தனோ, அதை நம்ம ரெண்டு பேருடைய ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தேவைங்கிற வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி உடம்பு, எனக்கு என்ன தேவைங்கிற வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி உடம்பை வந்து மாற்றி கொடுத்துருவாரு. அப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் அடுத்த பிறவி ஒன்று உண்டாகி அடுத்த உடம்புக்கு நம்ம போகிறோம். இப்படி தான் இந்த உடம்புங்கிறத பிறவி சக்கரத்தில் மாறி மாறி வந்துகிட்டு இருக்குங்கிறத இங்கே புரிய வைக்கிறார். அதாவது இங்கே சொல்கிற விஷயமெல்லாம் பார்த்தீங்கன்னா மைண்டை வந்து எந்த அளவுக்கு இப்படி பிரித்து பிரித்து புரிய வைக்கிறாங்கங்கிறத நீங்கள் ரொம்ப இன்டெப்த்தாக கவனிக்கணும். அப்போ இங்கே என்னென்னா சூக்ஷ்ம சரீரங்களுடைய ஒட்டுமொத்த நிலை இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் நம்ம இங்கிலீஷில் சொல்லும்போது என்ன சொல்லுவோம், காஸ்மிக் மைண்டுன்னு சொல்கிறேன் நான். நான் நேற்று கூட கிளாஸ் எடுக்கும்போது சொன்னேன், இங்கே ஒட்டுமொத்த ஈஸ்வரனுடைய மனசுக்கு பேர் காஸ்மிக் மைண்டு அல்லது யூனிவர்சல் மைண்டுன்னு கூட சொல்லலாம். அப்போ இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்ட பிரபஞ்சத்தை படைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு சக்தி, மகாசக்தி தான் ஈஸ்வரன். ஆனால் அந்த ஈஸ்வரன் தானாக இயங்க முடியாது, அவனுக்கு சைத்தன்யம் தேவைப்படும். அப்போ பிரம்மத்தோடு இணைஞ்சு தான் இயங்குறான். அப்போ பிரம்மங்கிறது என்ன, அறிவு. அப்போ அந்த அறிவோட இந்த காஸ்மிக் மைண்ட் அட்டாச் ஆகும்போது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை உண்டு பண்ணுது. அப்போ இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் ராமசாமி இருக்கிறான், குப்புசாமி இருக்கிறான், கமலாவும் இருக்கிறான், விமலாவும் இருக்கிறாங்கிற மாதிரி மனிதர்கள் மட்டுமல்ல எத்தனையோ ஜீவராசிகள், அப்போ எல்லாமே ஜீவர்களாக மாறிடுது. அப்போ இத்தனை ஜீவர்களும் இதுக்குள்ளே அடக்கம். அப்போ நாம் இந்த செயல்படி நம்ம என்ன ஒரு தத்துவ முடிவுக்கு வரணும் அப்படின்னா, பிராங்கனன், தைஜசன், ஜீவன், ஈஸ்வரன் அப்படிங்கிற எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் மாற்றம் இல்லாதது எதுவோ அதுவே சைத்தன்யம். ஏன்னா மாற்றங்கள் எல்லாமே உபாதியின் அபிமானத்தால் உண்டாக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் இந்த செயலினுடைய ஆழமான டாபிக். இந்த செயல் என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு சாதாரண ஜீவன் வந்து தூங்கும்போது பிராங்கினனாக மாறிட்டான், ஆள் உறக்கத்தில் கனவு காணும்போது தைஜசனாக மாறிட்டான். ஆனால் அந்த கனவு நிலையிலையும் ஆழ்ந்த உறக்க நிலையிலையும் அவன் ஜீவனாக தான் இருக்கிறான். ஆனால் அவனே மற்ற ஜீவர்களுடைய சரீரங்களை எல்லாம் ஒட்டுக்காக வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஈஸ்வரன் ஆயிட்டான். ஒட்டுமொத்த ஈஸ்வரனாக இருந்தாலும் அவன் காஸ்மிக் மைண்டுக்குள்ளே வரும்போது ஹிரண்ய கர்ப்பன் ஆயிட்டான். அப்போ இந்த ஹிரண்ய கர்ப்பன், ஈஸ்வரன், ஜீவன், தைஜசன், பிராங்கணன் அப்படின்னு நீங்கள் என்ன பேரை வேணால் வச்சுக்கோங்க, எல்லாமே தோன்றி மறையக்கூடிய வாட்டர் பபுள்ஸ் மாதிரி ஒரே கடல் இருக்குது. அந்த கடலில் விதவிதமான வாட்டர் பபுள்ஸ் உண்டாகும். அந்த வாட்டர் பபுள்ஸ்னுடைய சைஸு மாறுபடலாம். ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும், ஒன்று ஒரு மாதிரி இருக்கும், இன்னொன்று இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். எல்லாமே வெளியே இந்த பபுள்ஸில் தான் மாற்றங்களே தவிர கடலில் எந்த மாற்றமும் இல்லை. எல்லாமே கடல்லிருந்து தான் உருவாகுது, கடலுக்குள்ளேயே தான் போய் ஒடுங்க போகுது. அந்த கடல் மாதிரி தான் இங்கே சைத்தன்யம் இருக்குது. அப்போ சைத்தன்யம் என்றும் மாறாதது, அது நிர்விகாரம். ஆனால் மாறிக்கொண்டிருப்பது அதிலிருந்து வெளிப்பட்ட இந்த மைண்டு. அப்போ இந்த மைண்டு தாங்க இப்போ இந்த காஸ்மிக் மைண்டாகவும் இருக்குது, இண்டிவிஜுவல் மைண்டாகவும் இருக்குது. அப்போ இங்கே காஸ்மிக் மைண்டுன்னா ஈஸ்வரன், இண்டிவிஜுவல் மைண்டுனா ஜீவன். அந்த ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இப்படி பல பெயர்கள். அந்த பெயர்களுக்கான காரண காரியம் என்னன்னா சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி. தூங்கும்போது ஒரு பேர், கனவு காணும்போது ஒரு பேர், விழிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பேர், இப்படி நம்ம வந்து பேரை கொடுக்குறோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல புரிய வைக்கிறார். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ நாம் இந்த செயல்படி ஒரு உபதேசமாக எடுத்துக்கிட்டால் என்னங்க பண்ணணும், நான் எந்த நிலையில் மாறுகின்றேன் அப்படின்னு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, தூக்கமா, கனவா, விழிப்பா அப்படின்னா உண்மையிலேயே அந்த மூன்று நிலைகளிலும் மாற்றம் அடைவது வந்து மனோபாவம் தான். அதுக்கு பேர் அபிமானம்னு பேர். ஆனால் மாறாதது எது தெரியுமா? அதுக்கு பேர் சாட்சி, அதுதான் சைத்தன்யம். அப்போ நாம் இங்கே இடத்துல யோசனை பண்ணி பார்க்கணும், நான் தைஜசனா அப்படின்னா, நீங்கள் தைஜசனா அப்படின்னா நீங்கள் கனவு கண்டுகிட்டு இருந்தால் தைஜசன் தான். ஆனால் அந்த கனவு காண்பவன் யார்? அந்த கனவு காண்பவன் தைஜசன் ஜீவன் சொன்னாலும் அந்த கனவு கண்டதை வெளிப்படுத்துகின்றவன் அடுத்தது ஒருத்தர் இருக்கிறான்ல, நான் இந்த மாதிரி கனவு கண்டேங்க, நாய் துரத்துச்சு அப்படின்னு சொன்னான்னா, அப்போ அந்த சிச்சுவேஷனை இன்னொருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அவன் தான் சொல்ல முடியும். அந்த படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறவன் வந்து அந்த படத்தினுடைய ரோலில் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இன்னொருத்தன் பார்த்துக்கிட்டு இருந்தால் தான் இது இந்த மாதிரி நடித்தாங்க அப்படின்னு அவன் சொல்ல முடியும். அந்த ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறவனுக்கு அதை வெளிப்படுத்த முடியாது. அப்போ அந்த பாயிண்ட்டை நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே உண்மையிலேயே இந்த ரோலெல்லாம் மாறி மாறி வருதல்ல, தைஜசனாக மாறுறோம், பிராங்கனாக மாறுறோம், இந்த மாதிரி மாற்றம் எதனாலன்னா இதெல்லாம் வெளியே நடக்கிற ஒரு நிகழ்வு, ஒரு படம். ஆனால் அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தன் மாறாமல் இருக்கிறான் இல்லையா, அவன் தான் நான் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாரு. அப்போ அதுபோல் இந்த சூக்ஷ்ம சரீரம் வந்து எங்கே இருக்குன்னா நமக்குள்ளே தான் இருக்குது, ஆனால் நீ அதுக்குள்ளே இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறத இங்கே புரிய வைக்கிறார். ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா சூக்ஷ்ம சரீரம் வேறு, நான் வேறு அப்படின்னு தப்பு தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அப்புறம் அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு வந்து வேறு வேறு அபிமானம் வேறு உண்டாக்கிக்கிறாங்க. ஆனால் இங்கே எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வேறாக தெரிவது எல்லாமே நீங்கள் கிடையாதுங்கிற ஒரு தெளிவுக்கு ஃபஸ்ட்டு வந்துடணும். அப்போ நான் அது இல்லைங்கும் போது அதனுடைய முக்கியத்துவம் எனக்கு அவசியம் இல்லை. நான் எப்படி இருக்கிறோன்னா அது என்னுடைய உண்மை நிலையை தான் நான் கவனிக்கணும். அப்போ நான் எனக்கு வேறாக இருப்பதை போய் நான் முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தால் அப்புறம் அது ஏன் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு அதில் நிலைகளுடைய மாற்றங்களை பார்க்க முயற்சி எடுப்போம். சாதனை அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நிலைகளை மாற்ற முயற்சிக்க கூடாது, அனுபவங்களை மாற்ற முயற்சிக்க கூடாது, அதை மேம்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்கள் எதன் மேலே அபிமானம் வைக்கிறீங்களோ அந்த அபிமானத்தை மட்டும் விசாரணை பண்ணுங்க. இப்போ நீங்கள் தைஜசன் அப்படின்னு அபிமானம் வச்சிங்கன்னா நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்க? நீங்கள் பிராங்கனன் அபிமானம் வச்சிங்கன்னா நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்க? நீங்கள் ஈஸ்வரன் அபிமானம் வச்சிங்கன்னா நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்க? ஹிரண்ய கர்ப்பன் அபிமானம் வச்சிங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்ற இங்கே உங்களுடைய அபிமானத்தை மட்டும் நீங்கள் விசாரணை பண்ணி பார்த்தா உங்களுக்கு எல்லாம் புரியும். சுசுப்தி, ஸ்வப்னா, ஜாக்ரத் என எல்லாவற்றையும் அறிகின்ற ஒரே சாட்சி தான் நான் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிட்டா இதுக்கு பேர் தாங்க அவஸ்தாத்ரய விவேகம்னு பேர். அவஸ்தாத்ரய விவேகம்னு இதுக்கு சாஸ்திரம் பேர் வச்சிருக்கு. இந்த மூன்று அவஸ்தைகளையும் யார் ஒருவன் அறிகிறானோ அவனே ஆத்மா, அவனே பிரம்மம் அப்படின்னு சொல்லிடுது. அப்போ நீங்கள் ஆழ்ந்த உறக்க நிலையில் இருந்தாலும் அதை ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், நல்லா தூங்குனேன்னு சொல்கிறான். கனவு காணும்போதும் என நாய் துரத்துச்சின்னு சொல்கிறத ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அது விழிப்பு நிலைக்கு வந்தவுடனே என்னை நாய் துரத்துச்சிங்க அப்படின்னு சொல்கிறான். விழிப்பு நிலையிலையும் இந்த கனவு விஷயத்தையும் சொல்கிறான், நல்லா தூங்குறேன்னு சொல்கிறான். இப்போ விழிப்பு நிலையில் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறான். இதில் அத்வைத வேதாந்த வகுப்பை கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்போ இந்த அத்வைத வேதாந்த வகுப்பு பஞ்சதசி எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிற விழிப்பு நிலையில் இருக்கிற நாம் இது ஒரு நிகழ்வா, உண்மையிலேயே இந்த நனவு உலகம் இருக்கிறதா அப்படிங்கிறத விசாரணை பண்ணி பார்த்தா இதையும் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அவன் தான் நான். ஏன்னா இப்போ இந்த கனவு நிலையை எப்படி நமக்கு இங்கே நனவு நிலையில் வந்த உடனே நாய் துரத்துனதை சொல்ல முடியுமோ, அல்லது நான் நல்லா தூங்கினேன் அப்படின்னு நீங்கள் தூங்கினது எப்படி இந்த நனவு நிலையில் வந்து சொல்ல முடியுமோ, அப்போ இங்கே கனவுக்கும் ஆழ்ந்த உறக்கத்துக்கும் காரணமாக இருக்கின்ற இந்த நனவு உலகமும் சொல்ல முடியும். அது இந்த வாழ்க்கை இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல முடியும்னா அது என்ன நிலை போகணும்? இந்த மூன்றுக்கும் சாட்சியாக இருக்கிற அவஸ்தாத்ரய நிலைக்கு அதிபதியாக இருக்கின்ற விவேகத்துக்கு போகணும். அந்த நிலை தான் பிரம்மம், அதுதான் சாட்சி. அப்போ பிரம்மத்து இடத்துல போயிட்டா எல்லாமே படங்கிறது தெரியும், எதுவுமே உண்மை கிடையாது. இங்கே நனவு நிலை உலகமும் படம் ஓடிக்கிட்டு இருக்கு, இது வேற ஒரு இடத்துல உருவாக்கி வேற ஒரு தியேட்டரில் இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படி வேணால் புரிஞ்சுக்கலாம். மூணு தியேட்டரு மூணு ஷோ, அதாவது நனவு உலகம் ஒரு தியேட்டரு, கனவு உலகம் ஒரு தியேட்டரு, ஆழ்ந்த உறக்க நிலை வந்து ஒரு தியேட்டரு. இப்போ நீங்கள் நனவு உலகத்தில் ஒரு படம் பார்த்துட்டு அடுத்தது கனவு நிலைகள் போய் வேற ஒரு படம் பார்க்குறீங்க. நனவு உலகத்தில் சிவாஜி கணேசன் நடிச்சிருக்கிறான், கனவு உலகத்தில் எம்ஜிஆர் நடிச்சிருக்கான்னு வேணால் வச்சுக்கோங்க. ஆனால் சீன் தான் மாறும், பிளேஸ் தான் மாறும், தியேட்டர் தான் மாறும், ஆனால் பார்க்குறவன் நீங்கள் தானே. நீங்கள் தானே இந்த தியேட்டர்லேயும் படத்தை பார்த்தீங்க, அந்த தியேட்டர்லேயும் படத்தை பார்த்தீங்க, அது ஒன்றும் சந்தேகம் இல்லையே. அது மாதிரி இங்கேயும் நனவு உலகமாகட்டும், கனவு உலகமாகட்டும், ஆழ்ந்த உறக்க நிலையாகட்டும், இந்த மூன்றையும் ஒருத்தன் படம் பார்த்துட்டு இருக்கிறான், அவன் தான் நீங்கள், அதுதான் நான் அப்படிங்கிற அந்த உயர்நிலை பரிமாணத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் தாங்க அந்த அவஸ்தாத்ரய விவேகி, நீங்கள் தாங்க அந்த ஜீவன் முக்தன், நீங்கள் தாங்க அந்த பிரம்மம், நீங்கள் தாங்க அந்த சாட்சி. இதை தாங்க சொல்கிறார், இதை தான் இந்த இடத்துல புரிய வைக்கிறார் இந்த 24வது ஸ்லோகத்தில். அப்போ நீங்கள் நல்லா இதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது இப்போ நம்ம விழிப்பு நிலைக்கு வரோம். இப்போ நம்ம இது வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்த டாபிக் எல்லாமே வந்து கனவு ஆள் உறக்கம், இப்போ ஜாக்கிரத் அவஸ்தா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாடல் ஸ்லோகம் 25, சமஷ்டிர் ஈசகா சர்வேஷாம் ஸ்வாத்ம மதாத்மிய வேதனாத் தத்பாவாத் ததோன்யே தூ கத்தியந்தே வியஸ்தி சஞ்சனையாங்கிறார். இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, சமஷ்டி சரீரத்துக்கு வந்துட்டார், இப்போ ஈஸ்வரன் நிலைக்கு வர்றார் இந்த இடத்துல. அதாவது இங்கே படைக்கப்பட்ட எத்தனையோ ஜீவர்கள் இருக்காங்க இல்லையா, அத்தனை பேரையும் ஒரே ஆத்மாவாக ஒன்றுபடுத்தி அறியும் காரணத்தினாலே அவன் ஈஸ்வரன் ஆகிறான். சமஷ்டி நிலையில் அவன் ஒட்டுமொத்த ஈஸ்வரன் எனப்படுகின்றான் அப்படின்னு புரிய வைக்கிறார். அப்போ நீங்கள் இப்போ இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும், இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ தான் நம்ம வந்து டைரெக்டாக எதுக்கு வரோம், விழிப்பு நிலைக்கு வந்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம விழிப்பு நிலையில் தான் எல்லாமே தெரிஞ்சிக்க முடியும். கனவு நிலையில் நீங்கள் ஒன்றும் தெரிஞ்சிக்க முடியாது, ஆழ்ந்த உறக்க நிலையிலும் ஒன்றும் தெரிஞ்சிக்க முடியாது. நனவு நிலையாகி இந்த விழிப்பு நிலையில் தான் நீங்கள் உங்களை தெரிஞ்சிக்க முடியும். அப்போ இந்த விழிப்பு நிலையில் வரும்போது இப்போ நீங்கள் எந்த குணபேதத்தில் இருக்கிறீங்கன்னு பார்க்கணும். ரஜோ குணத்தில் இருக்கீங்களா, தமோ குணத்தில் இருக்கிறீங்களா, சத்துவ குணத்தில் இருக்கீங்களான்னு பார்க்கணும். சத்துவ குணத்தில் நீங்கள் இருக்க முயற்சி எடுத்தீங்கன்னா தான் இந்த மாதிரி பாடத்திட்டத்துக்கு உங்களால் வர முடியும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சத்துவ குணத்தில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் பியூர் சத்துவம் ஆகலை, சுத்த சத்துவம் ஆகலை, நீங்கள் அசுத்த சத்துவத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ஏன்னா நீங்கள் சுத்த சத்துவமாக மாறிட்டா நீங்கள் பிரம்மம் ஆகிட போகிறீங்க, அல்லது ஈஸ்வரன் நிலைக்கு போயிட போகிறீங்க. அங்கே போன பிறகு உங்களுக்கு ஒன்றுமே உலகங்கிறதே மாயன்னு தெரிஞ்சிடும். இப்போ தெரியாததுனால தான் நம்ம பாடமெல்லாம் படிக்கிறோம். அப்போ படிக்கும்போது நமக்கு அசுத்த சத்துவத்தில் இருந்துக்கிட்டு இங்கே நான் யாருங்கிற விசாரணையை மேற்கொள்ளும் போது நமக்கு இங்கே என்ன புரிய வரும், இங்கே எத்தனையோ பேர் இருக்கான், எத்தனையோ ஜீவர்கள் இருக்காங்க, ஆனால் அவங்க எல்லாருமே தனித்தனி ஆத்மா கிடையாது, எல்லா ஜீவர்களுடைய ஒட்டுமொத்த ஆத்மாவாக ஒரு ஆத்மா இருக்குது, அதுதான் ஈஸ்வரன், அவன் தான் சமஷ்டி சரீரத்தில் இருக்கிறான். அப்போ அந்த ஒன்றுபட்ட அந்த ஆத்மா இருக்கு இல்லையா, அதுதான் இங்கே தனித்தனியாக தன்னை ஜீவனுங்கிற அபிமானத்தில் பிரிச்சுக்கிச்சு அப்படிங்கிறது இங்கே புரிய வைக்கிறார் இந்த இடத்துல. அதுதான் இங்கே நமக்கு தனியாக ஒரு உலகம் வந்து நானாக இந்த இடத்து வாழ்க்கையை வாழ்கிறேங்கிற மாதிரி உண்டாக்கிக்கிட்ட ஒரு விழிப்பு நிலை அனுபவமாக நமக்கு தெரியுது. அப்போ இந்த இடத்துல தான் இந்த சமஷ்டி வியஷ்டியினுடைய வேறுபாடை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது ஒட்டுமொத்த ஈஸ்வரனுடைய ஒரே உடம்பு இருக்கு இல்லையா, இந்த காஸ்மிக் மைண்டு, இந்த காஸ்மிக் பாடி இருக்கு இல்லையா, அது அதுக்குள்ளே எத்தனை ஆத்மா இருக்கும், ஒரே ஆத்மா தான் இருக்கும். இப்போ உங்களுக்குள்ளே நீங்கள் தனியாக உங்களை பிரிச்சுக்கிட்டா நான் ஒரு ஆத்மா அவன் ஒரு ஆத்மான்னு தானே நீங்கள் சொல்கிறீங்க. நடைமுறையில் நீங்கள் பேசும்போது என்ன சொல்கிறீங்க, நான் ஒரு ஆத்மாங்க அவன் ஒரு ஆத்மாங்கிறீங்க. அப்புறம் அந்த ஆத்மா ரொம்ப நல்ல ஆத்மாங்க, இந்த ஆத்மா கொஞ்சம் கெட்ட ஆத்மாங்க அப்படின்லாம் நீங்கள் பேசுகிறத நடைமுறையில் பார்க்குறோம். ஆனால் ஏன் அப்படி நீங்கள் இந்த இப்படி ஆத்மாவை பிரித்து பிரித்து பார்க்குறீங்கன்னா, நீங்கள் வேற அவன் வேறங்கிற அபிமானத்தில் நீங்கள் பிரித்து பிரித்து பார்த்துக்கிட்டு இத்தனை ஆத்மாக்கள் இருக்கிற மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ஈஸ்வரன் அப்படி சொல்ல மாட்டான். ஏன்னா ஈஸ்வரன் என்ன பண்ணுறான்னா, எல்லாமே எனக்குள்ளே இருக்கு, நான் ஒரே ஆத்மா தான்பா. அப்போ இங்கே உண்மையிலேயே ஒரே ஆத்மா தானே பவர் ஜாஸ்தி. இங்கே தனித்தனி ஆத்மாக்கள் இருக்குன்னா அது பிரிவினையாக மாறிடுதில்ல, அதுதானே வெஸ்டி சமஷ்டிங்கிற பாகுபாடு. அப்போ இதுக்கு தான் அந்த வெஸ்டி சமஷ்டிக்கு புரிய வைக்கிறது என்ன, ஒரு தோப்பு இருக்குன்னா அந்த தோப்புக்குள்ளே ஆயிரக்கணக்கான தென்னை மரங்கள் இருக்கு. ஆனால் அந்த ஆயிரக்கணக்கான தென்னை மரங்களை சேர்த்து இந்த தோப்பனை விலைக்கு வாங்குறேங்க அப்படின்னு நம்ம விலை பேசுகிறோம். ஆயிரம் தென்னை மரம் இருக்கிற தோப்பனை விலைக்கு வாங்கிட்டேங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்னங்க வாங்கினீங்கன்னு கேட்டால் தோப்பு வாங்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. தென்னை மரம் வாங்கிட்டீங்கன்னு சொல்ல மாட்டீங்க. நீங்கள் போய் எங்க நான் ஒரு தென்னை மரம் வாங்கிட்டேங்க அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா ஆயிரம் தென்னை மரங்கள் சேர்ந்தது ஒரு தோப்பு. அப்போ ஒரு தோப்பு வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் என்ன புரிஞ்சுக்குவேன், ஓ அந்த தோப்புல எதையோ நிறைய ஆயிரக்கணக்கான தென்னை மரங்கள் இருக்கிறத வாங்கிட்டாரு அப்படின்னு நான் புரிஞ்சுக்குவேன். அப்போ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே நேம் தோப்புன்னா எனக்கு புரிஞ்சிடும். அது மாதிரி ஈஸ்வரன் அப்படின்ட்டா எல்லா ஆத்மாக்களும் சேர்ந்த ஒரே ஆத்மா, அவன் தான் பரமாத்மா. அப்போ நீங்கள் அப்படி புரிஞ்சிக்காம நீங்கள் நான் ஆத்மா அவன் வேறு ஆத்மா அப்படின்னு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நீங்கள் தனித்தனி தென்னை மரம் மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ தனித்தனி தென்னை மரமாக நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அது தோப்பாகாது, தனி மரம் தோப்பாகாது. அப்போ தனி மரமாக இருந்தால் நீங்கள் எப்படி ஈஸ்வரன் ஆக முடியும்? ஈஸ்வரன் ஆக முடியாது. தனி மரம் தோப்பு ஆகாதது போல தனி ஜீவன் வந்து ஈஸ்வரன் ஆக முடியாது. அப்போ நீங்கள் இந்த இடத்துல அப்டேட் ஆகணும்ல. நீங்கள் தனி தென்னை மரம் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சிரிப்பம் இல்லை நம்ம, ஏன் இப்படியே தனி தென்னை மரத்தை யாராவது விலை கொடுத்து வாங்குவாங்களா அப்படின்னு சிரிப்போம். அப்போ ஒரு தோப்பு வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் ஓகே அப்படிம்போம். அது மாதிரி நீங்கள் நான் ஈஸ்வரன் சொன்னால் ஓகே, ஆனால் நான் தன்னை தனி ஜீவன் சொன்னால் இங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோங்கிறத புரிய வைக்கிறாங்க மகான்கள். தன்னை தனித்து ஜீவனாக அபிமானிக்கிறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம் இது, வெஸ்டிங்கிற ஒரு தனித்துவ அடையாளத்தினால் உண்டாக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு நிலையை இந்த இடத்துல புரிய வைக்கிறார். அப்போ இங்கே வந்து இந்த விழிப்பு நிலை அனுபவத்தில் என்ன சொல்ல வர்றார்னா, இப்போ பிராக்னன் அப்படிங்கிற ஒருத்தன் எப்போ வருவான், தூக்கத்தில் ஆழ்ந்த உறக்கத்தில் பிராக்னன் வரான், அவன் யார், ஜீவன் தான். தைஜசன்கிறவன் எப்போ வருவான், கனவு காணும்போது வரான், அவன் யார், அவனும் ஜீவன் தான். ஆனால் கனவு காணும்போது ஒரு உலகத்தை படைக்கிறான், ஆழ்ந்த உறக்கத்தில் உலகத்தை விட்டுடுறான், ஆனால் ஒரே ஜீவன் தான், பேர் மட்டும் மாற்றி மாற்றி மாறிக்கிறான். ஆனால் இப்போ அந்த கனவு நிலையிலையும் அவன் கனவு காண்டுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஃப்ரெண்டு கனவு காணாமல் தூங்கிட்டு இருக்காங்கும்போது அங்கே பல ஜீவர்கள் ஒன்று சேர்ந்த ஒரு ஒட்டுமொத்த கனவு நிலையை கண்டு கொண்டிருக்கிறவன் ஈஸ்வரன் ஹிரண்ய கர்ப்பன் என்று நம்ம பார்த்தோம், அவனை சமஷ்டி சரீரம் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த வேறுபாடுகள் வந்து ஈஸ்வரன் ஜீவன் இடத்துல தான் நம்ம பிரித்து பார்த்தோமே தவிர சைத்தன்யத்தில் வேறுபாடு நம்ம பார்க்கல. நல்லா அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கணும். நான் வந்து பிராங்கணன்னு சொல்லும்போது அவன் தூங்கிட்டு இருந்தான் ராமசாமி அப்படின்னு சொன்னேன், நல்லா தூங்கிட்டு இருந்தனால அவனுக்கு பிராங்கணன்னு பேருன்னு சொன்னேன். அதே ராமசாமி கொஞ்சம் புரண்டு படுத்து கனவு கண்டாருன்னா அவருக்கு பேர் தைஜசன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் ராமசாமியும் அப்படி கனவும் காண்வார், நல்லாவும் தூங்குவார். ஆனால் பக்கத்துலேயே இன்னொருத்தன் படுத்துட்டு இருப்பான், அவன் கனவு காணாமல் கூட தூங்கிட்டு இருப்பான். அப்போ அவன் வந்து குப்புசாமியாக இருப்பான். அப்போ குப்புசாமி ராமசாமி இப்படி எத்தனையோ பேரெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு உலகத்துக்குள்ளே இருக்காங்கல்ல, அந்த உலகம்ங்கிற ஒரு கனவை காண்றவன் யாரு, அவன் இவங்க எல்லாத்தையும் தனக்குள்ளே வச்சிருக்கிற ஈஸ்வரன், அவன் ஹிரண்ய கர்ப்பன். அப்போ எல்லாரையும் ஒன்றா வச்சுக்கிட்டு கனவு காண்கின்ற ஹிரண்ய கர்ப்பன்கிற கனவு உலகம் வந்து சமஷ்டி நிலை, ஒட்டுமொத்த நிலை. தனி ஜீவன் நான் கனவு காண்கிறேன் என்று சொல்வது வெஷ்டி நிலை, அது தனி தைஜசன் நிலை. அப்போ இந்த ரெண்டு நிலைகளுக்கும் வேறுபாடு என்ன தெரியுமா, உபாதி தான் வேறுபாடு. உபாதினா என்ன, நான் ஜீவன் என்று அபிமானிப்பதனால் இவனுக்கு பேர் வேற, அவன் ஈஸ்வரன் என்று அபிமானிப்பதனால் அவனுக்கு பேர் வேற. ஆனால் இந்த ரெண்டு உபாதிகளுக்கும் உடல்ல தான் மாறுபாடு. இவன் தனி உடல்ல தன்னை சுருக்கிக்கிட்டான், ஈஸ்வரன் தன்னை பெரு உடலை பெருக்கிக்கிட்டான், அவன் இந்த பிரபஞ்சமே நான் அப்படின்ட்டான் ஈஸ்வரன். அப்போ இங்க இந்த உபாதி தான் வித்தியாசம், ஆனால் சைத்தன்யத்தில் வித்தியாசம் இருக்கா, இல்லவே இல்லை. ஏன்னா இங்கே சைத்தன்யம்ங்கிறது வந்து ஏதோ ஜீவனுக்குள்ள போன உடனே சின்னதாயிட்டான், ஈஸ்வரனுக்குள்ளே போனவொடனே பெருசாகிட்டான் அப்படின்னு எல்லாம் சைத்தன்யத்தை நம்ம பிரிக்கவே முடியாது. சைத்தன்யத்தில் எந்த வேறுபாடும் கிடையாது, அது எப்பொழுதும் போல ஒன்றாக மட்டும்தான் இருக்கிறது, ஒன்றே ஒன்று தான். அதிலிருந்து வேறுபட்ட உபாதிகள் மூலமாக பிரிவினைகள் உண்டாக்கிட்டு அதுக்கு தான் நம்ம அந்த ஆகாயம் அவமானம். ஆகாயம் வந்து ஒரே ஆகாயம் தான். அந்த ஆகாயத்தில் நீங்கள் ஒரு சின்ன டம்ளர் செஞ்சுட்டு இதுக்குள்ளே ஆகாயம் இருக்கிறதுனால இது சின்ன ஆகாயம், ஒரு பெரிய பானை செஞ்சுட்டு இந்த பானைக்குள்ளே இருக்கிறது பெரிய ஆகாயம் அப்படின்னு நீங்கள் ஆகாயத்தை பிரித்து பார்க்கறது உங்களுடைய அஜ்ஞானம் தான். நீங்கள் உருவாக்கிய உருவத்தின் அடிப்படையில் இது சிறுசு பெருசு அப்படின்னு நீங்கள் ஆகாயத்தை பிரித்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் உண்மையில் பிரிவினைகள் என்பது ஆகாயத்தில் இல்லை. அதை தான் நம்ம தண்ணியிலையும் சொல்லுவோம். தண்ணியில் எப்படி சொல்லுவோம், ஆகாயத்தில் புரியலைன்னா கடல் நிறைய தண்ணி இருக்குது, நீங்கள் ஒரு டம்ளரில் மொண்டு வச்சுக்கிட்டு பாருங்கள், இந்த டம்ளரில் இருக்கிற தண்ணி சின்ன தண்ணிங்க, பாருங்க நான் ஒரு பெரிய டேங்கர் லாரி கொண்டு வந்து நிறைச்சிக்கிட்டேன் அதில் நிறைய தண்ணிங்க அப்படின்னு சொன்னாலும், நீங்கள் டேங்கர் லாரி நிறைய தண்ணி வச்சுருந்தாலும், நீங்கள் சின்ன டம்ளரில் மொண்டு வச்சு தண்ணி வச்சுருந்தாலும், இந்த தண்ணியெல்லாம் எதனுடைய தண்ணி, அந்த கடல் தண்ணி தானே. அப்போ பிரம்மாண்டமான கடல் தண்ணியை நீங்கள் பிரித்து வைக்கிறதுனுடைய பிரிவினை எதனால் உண்டானது, அந்த உருவத்தினால. அந்த டம்ளர்னால இந்த சின்ன டம்ளர் தண்ணி, அந்த டேங்கர் லாரியில் இருக்கிறதுனால பெரிய டேங்கர் லாரி தண்ணின்னு சொல்கிறீங்க. ஆனால் டேங்கர் லாரி தண்ணிங்கிற லிட்டர் அதிகமாக இருக்கலாம், டம்பிள் இருக்கிற தண்ணியினுடைய லிட்டர் குறைவாக இருக்கலாம், ஆனால் எல்லாமே கடல் என்ற ஒரு தண்ணி தானே. அது மாதிரி இங்கே ஒரே ஆத்மாவில் இப்படி பிரிவினைகளை உண்டு பண்ணி அதுக்கு பேர் வேணால் டம்ப்ளர், அந்த டேங்கர் லாரி அல்லது பானைன்னு வச்ச மாதிரி இங்கே தைஜசன், பிராங்னன், ஈஸ்வரன்னு பேர் வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத புரிய வைக்கிறாருங்க. அதுக்கு தான் இவ்வளோ பாயிண்ட் கொண்டு வந்தேன். ஏன்னா நீங்கள் வந்து பேரில் போட்டு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுல்ல, என்னடா ஈஸ்வரன்னா யாருங்க பயங்கரமாக இருக்கும் போல் இருக்கு, பிராக்னன்னா அவன் யாருங்க தூங்கிட்டு இருக்கும்போது வருதுங்கிறீங்க, அப்புறம் தைஜசன் வேறு ஏதோ சொல்கிறீங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறீங்களேன்னா டம்ப்ளர், சொம்பு, டேங்கர் லாரிங்கிற மாதிரி பேர் மாற்றிக்கிறோம் அவ்வளவுதானே தவிர அதுக்குள்ளே இருக்கிற தண்ணியில் எந்த மாற்றம் இல்லையில்ல. அது மாதிரி இங்கே சைத்தன்யத்தில் எந்த மாற்றமும் இல்லைங்க, அதை தான் இங்கே புரிய வைக்கிறாரு. அப்போ அதை தான் இங்கே சொல்கிறாரு, சுவாத்ம ததாத்மிய வேதனம், அதாவது ஈஸ்வரன் எல்லாவற்றையுமே தன் ஆத்மாவாக அறிகிறான், அவனிடத்துல வேறுபாடே கிடையாது, ஒரே உடம்பு அவனுக்கு, அதுதான் காஸ்மிக் பாடி, அவன்கிட்ட ஒரே மனசு, அதுதான் காஸ்மிக் மைண்டு, அவனுக்குள்ளே இருந்து பிரிஞ்சுக்கிட்ட தான் நீங்கள் நானெல்லாம், நான் நீ அப்படின்னு பிரிக்கிறது வந்து டம்ளர், பல டம்ளரில் தண்ணி மொண்டு வச்சுக்கிட்டு இந்த டம்ளரில் தண்ணி அந்த டம்ளரில் தண்ணின்னு சொன்னாலும், நீங்கள் எத்தனை டம்ளரில் தண்ணி மொண்டு வச்சாலும் அத்தனை டம்ளர் தண்ணியும் ஒரே கடல் தண்ணி தான். அது மாதிரி இங்கே நீங்கள் வேற நான் வேறன்னு பிரித்து பார்க்குறதெல்லாம் உடலில் தான் பிரிவினைகள் இருக்கே தவிர உணர்வில் உயிரில் பிரிவினை இல்லை, அதை இங்கே புரிய வைக்கிறார். அப்போ நான் அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கணும், இந்த ஒட்டுமொத்த உலகத்தை தான் நான் எடுத்துக்கணும், அதை நீங்கள் தனியாக ஜீவன் அபிமானம் பண்ணுறதுனால தான் ப்ராப்ளம். அப்போ நான் அப்படிங்கிறத நீங்கள் ஒட்டுமொத்த உடம்புக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒட்டுமொத்த காரண சரீரமும் உங்களுதே மாறிடும், அப்போ தான் நீங்கள் வந்து எல்லாருடைய டேட்டாவும் உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடும், அப்போ தான் நீங்கள் இந்த டேட்டா வேண்டான்னு முடிவு பண்ணும்போது அந்த டேட்டாவை அழிக்க முடியும், அந்த ஃபோல்டரை எரேஸ் பண்ண முடியும். நீங்கள் உங்கள் கண்ட்ரோலுக்கே கம்ப்யூட்டர் கொண்டு வராமல் நீங்கள் ராமசாமி அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்கன்னா எப்படி க்ளோஸ் பண்ண முடியும், கண்ட்ரோலே உங்கள் கையில் இல்லை, நீங்கள் எப்படி அந்த டேட்டாவை அழிப்பீங்க, அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டன்ட்டுக்கிட்ட போய் சொன்னால் தானே அழிப்பார். அப்போ அந்த அக்கௌண்ட்டன்ட்டுக்கிட்ட வந்து அந்த டேட்டாவை அழிக்கிற ரைட்ஸ் இருக்கிற மாதிரி இங்கே நம்முடைய காரண சரீரத்தை அழிக்கக்கூடிய ரைட்ஸ் வந்து ஈஸ்வரன் கிட்ட தான் இருக்குது. அப்போ காரண சரீரம் நான் சொல்கிறது வந்து நம்முடைய பல்வேறு பிறவிகளுடைய சங்கமம், சேகரிக்கப்பட்ட சேமிப்பு கலன், அது ஈஸ்வரன் கிட்ட தான் இருக்குது. அப்போ ஈஸ்வரன் நிலைக்கு நம்ம போனால் தானாகவே அழிஞ்சிடும்னு சொல்கிறேன் நான். ஏன் அப்படின்னா நீங்கள் வெளியே டம்ளர் தண்ணியில் இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் நான் டம்ளர் தண்ணி நான் டம்ளர் தண்ணின்னு சொல்லிட்டு இருப்பீங்க, உங்களை தூக்கி கடல் தண்ணியிலேயே ஊற்றிட்டேன்னா இப்போ நீங்கள் எங்கெங்கே இருக்காரு அந்த டம்ளர் தண்ணின்னு கேட்டால் யாராவது பிரித்து எடுக்க முடியுமா, முடியாது இல்லை. இதை தான் சாஸ்திரத்தில் எப்படி சொல்லி கொடுப்பாங்கன்னா, இப்போ கடலுக்குள்ளே தான் உப்பு இருக்குங்க, அந்த கடல்லேருந்து நான் உப்பு எடுக்கிறேன், அந்த உப்பு வெளியே எடுத்து வச்சு ஒரு பெரிய குவியலாக அப்படியே குவிச்சு வச்சுருக்கிறேன், அதை நான் என்ன பண்ணிட்டேன், குவியலாக குவிச்சு வச்சுட்டு அதை பல குவியல்கள் பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு குவியல் அந்த இடத்துல ஒரு குவியல்ட்டு. அப்போ நான் சொல்கிறேன், தெற்கு இருக்கிற குவியலை வந்து விழுப்புரத்துக்கு அனுப்பிச்சிருங்க, கிழக்கு இருக்கிற குவியலை வந்து புதுக்கோட்டைக்கு அனுப்பிச்சிருங்கன்ட்டு ஒரு ஊர் பேரெல்லாம் சொல்கிறேன். அப்போ நான் அந்த உப்பு சேகரிக்கப்பட்ட அந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு இடத்துக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்லி பேரை வேற வச்சிருக்கிறேன், ஆனால் எல்லாம் ஒரே கடல்லிருந்து எடுக்கப்பட்ட உப்பு தானே. அப்போ அந்த அந்த உப்பை தூக்கி திருப்பி கடலுக்குள்ளே போட்ட பிறகு அந்த உப்பு எங்கே இருக்குன்னு கேட்டால் யாராவது காட்ட முடியுமானா, காட்ட முடியாது, மீண்டும் அது கடலுக்குள்ளே போய் கரைஞ்சி போயிடும். அது மாதிரி இப்போ நீங்கள் உங்களை தனித்த ஜீவனுங்கிற அபிமானம் வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் மீண்டும் அந்த காரண சரீரமான ஈஸ்வரனுடைய அக்கௌண்ட்டில் போய் நீங்கள் உங்களை மெர்ஜி பண்ணும்போது தான் உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியும். அதுதான் டெக்னிக். அதாவது நீங்கள் ஜீவனாக இருக்கிற வரைக்கும் உங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியாது, ஈஸ்வரன் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டால் உங்கள் அக்கௌண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். ஏன்னா காரண சரீரத்துக்குள்ளே போன பிறகு அந்த டேட்டாஸ் உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. அப்போ நீங்கள் அடுத்தது ஈஸ்வரன் நிலையும் நான் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் டைரெக்டாக ஆத்மாவாகிட போகிறீங்க, பிரம்மமாகிட்ட போகிறீங்க, அவ்வளோதானே. அப்போ ஜீவனும் இல்லை ஈஸ்வரனும் இல்லை. அப்போ அங்கே தான் அந்த தெளிவு கிடைக்கும். இதுக்கு பேர் தான் சமஷ்டி உணர்வுன்னு பேர். அதாவது ஒட்டுமொத்த ஈஸ்வர உணர்வுக்குள்ளே நம்ம போகிறது. அப்போ அந்த ஈஸ்வர உணர்வுக்குள்ளே போயிட்டால் நம்முடைய ரோல் எப்படி இருக்கும்னா வள்ளலார் மாதிரி தான், வாடிய பயிரை கண்டபோது நான் வாடினேன்னு சொல்ல முடியும். ஏன்னா எல்லாமும் நான் தான் அப்படிங்கும்போது, ஒரு புழுவை பார்த்தாலும் நான் தான் போயிட்டுருக்கிறேன், ஒரு எறும்பை பார்த்தாலும் நான் தான் ஊறிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு யானையை பார்த்தாலும் நான் தான் அங்கே வந்து கரும்பை சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லாமே நம்ம பார்க்க முடியும். அந்த பேதமை மறைஞ்சிடும். ஏன்னா ஒவ்வொரு உடலுக்குள்ளும் நான் ஊடுருவி இருக்கிறேன் அப்படின்னு நமக்கு புரியும். அதை வந்து நீங்கள் இப்படி ஒரு கற்பனையை பார்க்குறத விட இப்போ உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற செல்களை கற்பனை பண்ணிக்கலாம். இப்படி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ உங்கள் பாடிக்குள்ளே மல்டிபிள் செல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு செல்லுமே உயிர் தானே, ஒவ்வொரு செல்லும் உயிர் தான். ஒரு செல்லை எடுத்து நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஆடுறது தெரியும். அதில் மைட்ரோகாண்ட்ரியா, புரோட்டோபிளாசம், சைட்டோபிளாசம் எல்லாம் சயின்ஸில் படிச்சிருப்பீங்க. அப்புறம் அதில் வந்து நிறைய ஆட்டம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் அடுத்த லெவலுக்கு போகலாம். அப்போ இதெல்லாம் நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பெரிய ஒரு சயின்டிஸ்ட்டாக மாறி ஒரு செல்லை வச்சு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணால் அது ஒரு செல் உயிரி. அது மாதிரி பல செல் உயிர் தான் உங்கள் ஒரு உடம்பு. உங்கள் உடம்புக்குள்ளே இந்த மாதிரி மல்டிபிள் செல்ஸ் இருக்குது. அப்போ அந்த பல செல்களும் பல விதமான ஜீவர்கள்னு புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு ஜீவன். அந்த ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு பேர் கொடுக்குறீங்க. இவன் ராமசாமி, இவன் குப்புசாமி, இவன் கமலா, இவன் விமலா அப்படின்ட்டு உள்ளே இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு பேர். ஆனால் அத்தனை செல்லுக்கும் அத்தனை பேர் கொடுத்தாலும் அத்தனை செல்லும் ஒரே பாடியான உங்கள் உடம்புக்குள்ளே தான் இருக்குது. அப்போ உங்கள் உடம்புலேருந்து அந்த செல்களை பிரிக்க முடியாதுல்ல. உங்கள் ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து மல்டிப்புளாக இருந்தாலும் அது எல்லாம் சேர்ந்த ஒரே உடம்பு நான் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி புரியுதோ அது மாதிரி ஈஸ்வரன் பொறுத்த வரைக்கும் இங்கே இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே தன்னுடைய உடல் என்பதை அபிமானிக்கிறான். அவனிடத்துல பிரிவினலே கிடையாது. அப்போ இப்போ உங்கள் உடம்புல இருக்கிற செல்களில் வந்து எனக்கு ரைட் சைடில் இருக்கிற செல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, லெஃப்ட் சைடில் இருக்கிற செல் எனக்கு சரியாக பிடிக்கலைங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது. ஏன்னா உங்கள் உடம்புல ரைட்டில் இருந்தாலும் லெஃப்டில் இருந்தாலும் அது உங்கள் உடம்புக்குள்ள தான் இருக்குது. அதே மாதிரி அந்த உறுப்புகள் ஏதாவது பேதமாக பார்ப்பீங்களா? எங்கள் மேலே சாப்பிட்ற வாய் வந்து புனிதமானது, கீழே வெளியே அனுப்புகிற வாய் வந்து ரொம்ப மோசமானதுன்னு அப்படின்னு உங்கள் உடம்புல நீங்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா இன்புட் அவுட்புட்டு ஒரே பாடியில் நடந்தாலும் அது ரெண்டுமே உங்கள் உடம்புக்குள்ளே தான் இருக்குது. உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற இன்புட் அவுட்புட்டு இடம் வேணால் மாறலாம், ஆனால் ரெண்டில் நீங்கள் பிரிவினை காட்ட முடியாது. எனக்கு முன்னாடி இருக்கிறது பிடிச்சிருக்கு, பின்னாடி இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அது உங்கள் பாடி. அப்போ உங்கள் பாடியில் உங்ககிட்ட எப்படி பிரிவினை உருவாக்க முடியாதோ அது மாதிரி ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் ஈஸ்வரனிடத்தில் பிரிவினை உருவாக்க முடியாது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ இந்த மாதிரி பிரிவினைகளை உருவாக்குவது நாம் தான். மனதளவில் நம்ம கற்பனையை வளர்த்துக்கிட்டு நான் வேற, அவன் வேற, இவன் கீழ் ஜாதி, அவன் மேல் ஜாதி, அவன் தாழ்ந்தவன், உயர்ந்தவன் அப்படின்னு நம்ம எல்லாம் நாம் மனதில் ஏற்றி வைத்து கொண்ட எண்ணங்களினால் இப்படி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த நிலை இருக்கிற வரைக்கும் நம்ம ஈஸ்வரன் நிலைக்கு உயர மாட்டோம். ஈஸ்வரன் நிலைக்கு உயராத போது சத்துவ குணம் மேலோங்காது. சத்துவ குணம் மேலோங்காத போது பிறவி கடக்க முடியாது. ஏன்னா இங்கே அசுத்த சத்துவ குணத்திலிருந்து நீங்கள் சுத்த சத்துவ குணமாகிய ஈஸ்வரன் நிலைக்கு வந்த பிறகுதான் பிரம்மம் புரியும். ஏன்னா ஈஸ்வரனும் பிரம்மமும் வேறு வேறு கிடையாது. ஏன்னா அந்த பிரம்மத்தினுடைய மாயாசக்தி தான் ஈஸ்வரனே. அப்போ ஈஸ்வரனை வந்து பிரிக்கவே முடியாது பிரம்மத்தின் இடத்துலேருந்து. அப்போ நீங்கள் தான் பிரம்மங்கிறது அப்போ தான் புரியும். எப்போ புரியும்? நீங்கள் அப்டேட் ஆகி ஈஸ்வரன் நிலைக்கு வரும்போது. அப்போ கூட நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், அதான் நான் ஈஸ்வரன் ஆகிட்டேன்னு சொல்லக்கூடாது. அந்த ஈஸ்வரன்கிறது என்னுடைய சக்தின்னு தான் சொல்லணும். அப்போ இங்கே பிரம்மத்தினுடைய சக்தியாக இருக்கின்ற ஈஸ்வரன் தான் இங்கே இவ்வளோ பெரிய யூனிவர்சல் பாடியாக யூனிவர்சல் மைண்டாக இருக்கிறான். ஆனால் அதில் போய் நான் தனி செல்லுன்னு அபிமானிக்கிறவன் அகங்காரியாக மாறிட்டான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்போ என்னுடைய உடம்புல இருக்கிற அந்த ரைட் சைடில் இருக்கிற ஒரு செல்லு வந்து நான் வலது கையில் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், நான் தான் உயர்ந்தவன், நீ இடது கையில் கழுவிக்கிட்டு இருக்கிற, நீ தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ரெண்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? வலது கையும் இடது கையும் ரெண்டு சண்டை போட்டுக்கணும்னு வச்சுங்க. நான் பாருங்கள் சாப்பாடு எடுத்து புனிதமான வேலை செஞ்சு உள்ளே கொடுத்துட்ருக்கேன், நீ பின்னாடி வர்றதை கழுவிக்கிட்டு இருக்கிற இடது பக்கத்தில், அப்போ நீ கீழ் ஜாதி கையி, நான் ரைட் சைடில் இருக்கிறது மேல் ஜாதி கை அப்படின்னு அந்த ரெண்டு கை சண்டை போட்டுட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் வந்து இந்த உடம்புல ஆமாம் ஆமாங்க, வலது கை வந்து மேல் ஜாதி, எனக்கு இது உயர்ந்த கையே, இந்த இடது கை வந்து கழுவுறதுனால கீழ் ஜாதி, இது கீழ் கைன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கையும் என்னுடைய கை தான். எனக்கு கீழ் ஜாதி கை மேல் ஜாதி கைங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. ஆனால் நான் செய்கிற வேலை ரெண்டுமே பண்ணுவேன். வலது பக்கம் நல்லது செய்கிறேன், இடது பக்கம் கெட்டது பண்ணுறேங்கிற மாதிரி மைண்டு வச்சுட்டு இருக்கேன். ஆனால் அப்படி தான் இந்த பிரபஞ்சத்தில் ஒருத்தர் கெட்டவனாக இருக்கிறான், ஒருத்தர் நல்லவனாக இருக்கிறான், ஒருத்தர் கீழே பிறக்கிறான், ஒருத்தர் மேலே பிறக்கிறாங்கிறதெல்லாம் மைண்டினுடைய பிளே இது. ஏன்னா இது அந்தந்த இடத்துக்கு தந்தால் ரோல் பண்ணுறாங்க அவங்கன்னு புரிஞ்சுக்கணும். இந்த வலது கைக்கு உண்டான ரோலை இது பண்ணுது, இடது கைக்கு உண்டான ரோலை அது பண்ணுதுங்கிற மாதிரி இங்கே படைப்பிலையும் இந்த ஏற்றத்தாழ்வுகள் வந்து அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல். அப்போ மேலே இருக்கிற வாய் வந்து இன்புட்டாக தான் ஒர்க் பண்ண முடியும், கீழே இருக்கிறது அவுட்புட்டாக தான் ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் ரிவர்ஸில் வேலை செய்ய வைக்க முடியாது. அப்போ அது மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் நல்லவங்களும் நல்ல காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, கெட்டவன் கெட்ட காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பான். அதை நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அதை நீங்கள் வந்து நல்லது மட்டும்தான் எனக்கு வேணும், இன்புட் மட்டும்தான் கொடுப்பேன், அவுட்புட்டே வரக்கூடாதுன்னு சொன்னால் பாடி டேமேஜ் ஆகிடும். அப்போ அது மாதிரி இங்கே நீங்கள் வந்து எனக்கு உலகத்தில் நல்லது மட்டும்தான் நடக்கணும், கெட்டது நடக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா உலகம் டேமேஜ் ஆகிடும். ஏன்னா இங்கே உலகம் ஏன் டேமேஜ் ஆகிடும்? எல்லாம் நல்லவன் ஆகிட்டான்னா அப்புறம் விவசாயம் யாருங்க பண்ணுறது? எல்லாருமே ஜமீன்தார் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் படித்தவன் எல்லாமே ஜமீன்தாருங்க, நீங்கள் எல்லாமே அரசர்கள் அப்படின்ட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்குவோம். அப்போ யாருங்க கீழே போய் பூமியில் சேத்துல கால் வைக்கிறது? அப்போ இங்கே உலகம் எப்படி இயங்கும்? அப்போ எல்லாருமே ராஜா அப்படின்னா அப்போ கீழ் வேலை செய்கிறது யார் வருவா? யாரும் வரமாட்டான்ல. அப்போ இயற்கையினுடைய நீதி என்னன்னா கீழே செய்ய வேண்டிய வேலை கீழே இருக்கிறதுக்கான சில படைப்பு, மேலே செய்ய வேண்டியதுக்கு மேலே இருக்கிற செயல்கள் செய்ய வேண்டிய படைப்பு. அப்போ இந்த படைப்பில் இவ்வளவு இருக்கத்தான் செய்யும். ஆனால் இது எல்லாமே படைப்பில் ஒன்று அப்படின்னு யார் பார்க்குறானோ அவன் ஈஸ்வரன். ஆனால் அதை பிரித்து பார்க்குறவன் ஜீவன். அப்போ எல்லாம் ஒன்று என்று புரிந்துகிட்டவன் பிரம்மமாகிறான், இதை வேறு வேறு என்று பிரித்து பார்க்கவன் ஜீவன் ஆகிறான். அப்போ ஜீவனிடத்தில் இருப்பது அவித்யை, அஜ்ஞானம், அறியாமை. ஈஸ்வரனிடத்துல இருப்பது மாயை. ஏன் ஈஸ்வரிடத்துல அப்ப மாயை நாங்க சொல்றோம்? இத்தனையும் நடந்தாலும் ஈஸ்வரனுக்கு தெரியும் இதெல்லாம் உண்மை கிடையாது, ஏன்னா இது என்னுடைய மாயா சக்தி அப்படின்னு அவனுக்கு புரியும். அப்ப அந்த நிலையில ஈஸ்வரனிடத்துல என்ன வரும்? ஆசை வருமா அல்லது விருப்பு வெறுப்பு வருமானா? ஒண்ணுமே வராது. அதனாலதான் அவன் சத்துவ குணத்துல இருக்கிறான். சத்துவ குணத்துல இருக்கிறதுனால அவன் உன்னை அடையணும்னு நினைக்க மாட்டான், உன்ன வேண்டான்னு நினைக்க மாட்டான். அவனிடத்துல விருப்பு வெறுப்புகின்ற உரிமைகள் கிடையாது. அப்ப இங்க எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு, வலதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, இடதுக்கு என்ன பிடிக்கலன்னு ஈஸ்வரன் சொன்னான்னா அவன் ஈஸ்வரனா இருக்க முடியாது இல்லையா? அப்ப அந்த பேதமே ஈஸ்வரனிடத்துல இல்லை, அதனால அவன் சத்துவ குணத்திலே இருக்கிறான். ஆனா அந்த பேதமே ஜீவன் இடத்துல இருக்கு, அதனால அவன் அவித்தையில வந்து அஜ்ஞானத்தினால ஜீவனாவே இருக்கிறான். அப்ப இங்க ஜீவன் அப்படிங்கிறவன் அஜ்ஞானி, ஈஸ்வரன் என்பவன் ஞானி. அப்ப நீங்க ஞானியா மாறிட்டீங்கனாலே நீங்க ஈஸ்வரன் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனா ஈஸ்வரன் நிலையில பேதமே இருக்காது, அங்க வந்து நானே பிரம்மங்கிற அந்த தெளிந்த ஞானம் இருக்கும். அங்கதான் இங்க நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த வியஷ்டி சமஷ்டிங்கிற நிலையில இப்ப நீங்க சமஷ்டியா மாறணும். அப்ப இங்க ஜீவ ஈஸ்வர வேறுபாடு எதில் இருக்கிறது அப்படின்னு நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, அளவில் வேறுபாடுகள் இல்லை, அடையாளப்படுத்துதலில் தான் வேறுபாடு. ஏன்னா ஒட்டுமொத்த சைத்தன்யத்துல எந்த வேறுபாடும் இல்லை, அதை அடையாளப்படுத்தும் போது இது ஜீவன், இது ஈஸ்வரன், இது கொஞ்சமா இருந்தா ஜீவன், இது பெருசா இருந்தா ஈஸ்வரன், டேங்கர் லாரில இருந்தா நிறைய தண்ணி, டம்ளர்ல முண்டா சின்ன தண்ணி, அப்படி இப்படின்னு சொல்றதெல்லாம் மைண்டு. ஆனா எல்லா தண்ணியும் ஒரே தண்ணின்னு சொல்றது ஞானம், அந்த தண்ணியை பிரிச்சு பார்க்கறது அஜ்ஞானம். அது மாதிரி இங்க ஜீவ ஈஸ்வர வேற்றுமை வந்து மனதினால் உண்டாகின்றது, ஆகவே உபாதியினால் உண்டாகின்றது தான் வேறுபாடுகள், உபாதியினால் உண்டாவதுதான் மாறுபாடுகள். ஆனால் என்றும் மாறாதது ஒன்று இருக்கிறது, அதுதான் சைத்தன்யம், அதுவே பிரம்மம் அப்படின்னு இங்க சாஸ்திரம் புரிய வைக்குதுங்க. அதுதான் இந்த செயலினுடைய ஆழமான உட்பொருளா நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல நமக்கு சாதகர்களுக்கான உபதேச குறிப்பு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்ப நான் சிறியவன், நான் ஜீவன் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு எங்க உருவாகுதுன்னு நீங்க உங்களுக்குள்ள கேள்வி கேளுங்க. அந்த எண்ணம் வந்து உங்க மைண்ட்ல தான் உருவாகும், சைத்தன்யத்துல உருவாகாதுங்கிறத புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு உண்டான க்ளூ கொடுக்குறேன், க்ளூ. அதாவது இந்த இடத்துல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நான் ஜீவன் அப்படின்னு ஒரு அபிமானம் உங்க மனசுக்குள்ள இருக்குன்னா அது உங்க மைண்டினுடைய பிளே தானே தவிர அது ஆத்மாவினுடைய பிளே கிடையாது. ஆத்மாவின் இடத்துல அந்த பேதமே கிடையாது, சைத்தன்யத்தில் அந்த பேதமே இல்லை. அப்ப அந்த பேதமே ஏன் நம்ம இடத்துல நான் சிறியவன் வருதுங்க? உபாதியினால. உபாதின்னா இந்த உடம்புனால நான் அபிமானிக்கிறதுனால. இப்ப நான் வந்து இந்த உடம்பு தான் ராமசாமி உடம்பு அப்படின்னு இந்த உடம்பை நான் அபிமானிச்சதுனால வரக்கூடிய ப்ராப்ளம். நீங்க இந்த ராமசாமிய நான் இல்லை அப்படின்னு நீங்க உதறிட்டீங்கன்னா நீங்க யூனிவர்சலா மாற போறீங்க. நீங்க உதற முடியாததுனால தானே நீங்க ஜீவனாவே இருக்கிறீங்க. அப்போ உதற வேண்டியது யாருடைய கையில இருக்கு? உங்க கையில இருக்குது. நீங்க உங்க ஜீவத்துவத்தை நீங்க விடுறது உங்க கையில தான் இருக்கு, வேற யாரும் விட முடியாது. உங்க உடம்பை நான் விட முடியுமா? உங்க மனோபாவத்தை நான் விட முடியுமா? உங்க வாழ்க்கையை நான் வாழ முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா அவரவர் வாழ்க்கை அவரவருக்கு தனித்தனியானது, எல்லாமே யூனிக்கா தான் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி அடையாளம், தனித்தனி வாழ்க்கை. அப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்? அவரவர் எண்ணம் போல் வாழ்க்கை, அவரவர் மனம் போல வாழ்க்கை, அவரவர் மனம் போல இங்க உலகம். அப்ப இதை புரிஞ்சுக்கிட்டா இங்க சைத்தன்யத்தில் வேறுபாடு இல்லை, உபாதியில் மனதில் தான் வேறுபாடுகள். அப்ப உபாதினா என்ன? உடம்பும் உபாதி தான், மனசும் உபாதி தான். உபாதினா ஒரு ஊடகம் என்று பெயர். அப்ப இந்த மனம் எப்படிப்பட்ட எண்ணங்களை ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கோ அதுக்கால வாழ்க்கை அவன் வாழ்வான். அதே மாதிரி உடம்புல அவன் என்ன மாதிரி விசேஷ சுகங்களை பிடிச்சிக்கிட்டு இருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பு மாறிடும். அது மனித உடலா இருக்கலாம், மிருக உடலாம் மாறலாம், பறவை உடலாம் மாறிடலாம். இப்படிதான் மாற்றங்கள் நிகழ்வதை நம்ம பார்க்க முடியுது. அப்ப இங்க ஈஸ்வர உணர்வு வந்து எப்போது வருங்க? ஈஸ்வர உணர்வு வரும் இல்ல உங்களுக்கு, நீங்க ஜீவன்லிருந்து நீங்க ஈஸ்வரனா மாறணும் இல்லையா? அதுக்கு என்ன க்ளூ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஈஸ்வரனா மாறுவதற்கு ஏதோ பிரபஞ்ச சக்தியை பெற்றுடலாமா? இந்த யூடியூப்ல எல்லாம் காட்டுறான்ல பிரபஞ்ச சக்தியை பெறுவது எப்படி, நீங்க இப்படி எல்லாம் இருக்கணும் அப்பதான் நீங்க பிரபஞ்ச சக்தியை பெற முடியும்னு ஒவ்வொருத்தரும் ஒரு கதை விட்டுட்டு இருப்பான். அது யூடியூப்ல வந்து அவனுக்கு நிறைய டிஆர்பி ஓடி அவன் பெரிய அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு எல்லாம் 15K 18K 120K மில்லியன் கணக்குல ஓடிக்கிட்டு இருக்கான். ஏன்னா எல்லாருமே பிரபஞ்ச சக்தி எப்படி வாங்குறதுன்னு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே பிரபஞ்ச சக்தி வாங்கவே முடியாது, ஏன்னா அந்த பிரபஞ்சமே நீங்க தான். அது நிறைய பேர் தெரியறது இல்லை, அது தெரியாம வாங்குறேன்ட்டு எதாவது அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அனுபவம் அதிகரிச்சுட்டா ஏதாவது மாறிட முடியுமானா? ஒண்ணுமே இல்லை. இந்த பிரித்தறிகின்ற நான் அது அப்படிங்கிற வேறுபாடு கரைஞ்சிட்டா போதுங்க. நீங்க உண்மையிலேயே ஈஸ்வர உணர்வுக்கு எப்போ வர முடியும்னா, நீங்க தான் அந்த ஈஸ்வரன், நீங்க தான் அந்த பிரபஞ்சம் அப்படின்னு உங்களுக்கு எப்போ புரியும்னா, இந்த பேதமை மறையணும், பிரிவினைகள் மறையணும். நான் வேறு அவன் வேறுங்கிற பிரிவினை உங்ககிட்ட இருந்து மறையணும். நான் ஜீவன் அது ஈஸ்வரன் அப்படிங்கிற பிரிவினை உங்களிடத்துல மறையணும். அது மறைஞ்சா மட்டும்தான் நீங்க உங்களுடைய உண்மைத்தன்மையை வெளிப்படுத்த முடியும். அப்பதான் நீங்க யூனிவர்சல்னு தெரியும், இந்த பிரபஞ்சமே நான் தான் புரியும். அது புரியாம நீங்க ஏதோ பிரபஞ்சத்துக்கிட்ட சக்தி பெற போறேன் அப்படின்னு ஏதாவது யூடியூப்ல பார்த்து முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சக்தியும் வராது. அவன் யூடியூப் வேணா நல்லா ஓடிட்டு இருக்கோம், நீங்க நாலு பேருக்கு ரெக்கமெண்ட் வேணா பண்ணிட்டு இருக்கலாம். அப்ப இங்க ஈஸ்வரன் அப்படின்னு கூட நீங்க கற்பனை செய்யக்கூடாது, ஜீவன் கூட இங்க உங்களை சுருக்கிக்க கூடாது. நான் யார் அப்படிங்கிற விசாரணையை பண்ணுங்க. நான் யார் அப்படிங்கிற விசாரணையை பண்ணிட்டா உங்களுக்கு இது எல்லாமே புரிஞ்சிடும். இந்த ஜீவிதமும் இந்த ஈஸ்வரத்துவமும் மைண்டனுடைய பிளே. அதனால நான் ஏதோ பிரபஞ்சமா அடைய போறேன்னு நினைக்கிறேன், ஆனா இங்க அந்த பிரபஞ்சமே என்னுடைய சக்தி தான் புரியும். அப்ப நீங்க வந்து ஏதோ போய் நான் இந்த ஜீவத்துவத்துல இருந்து அடுத்த லெவலுக்கு மேல ஏறிக்கிட்டு இருக்க போறேன், ஈஸ்வரனா மாறப்போறேன்னு கூட கற்பனை பண்ணக்கூடாது. அதை கூட விட்டுறணும். ஏன்னா பிரம்மத்தினுடைய சக்தி தான் ஈஸ்வரன், பிரம்மத்தினுடைய சக்தி தான் மாய. அந்த ஈஸ்வரனுடைய ஒரு அங்கம் தான் ஜீவன். அதாவது உங்க உடம்புல இருக்கிற பல செல்கள் சேர்ந்து நீங்க இருக்கிற மாதிரி இங்க பல உடல்கள் சேர்ந்து ஈஸ்வரன் இருக்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுல பிரிவினையே இல்லையே. அப்ப இந்த ஒட்டுமொத்த உடலுக்கும் உங்களுக்கு ஒரு சக்தி இருக்குல்ல, அந்த சக்தியில் ஏதாவது பேதம் இருக்கா? எனக்கு வலது கிழக்கிற சக்தி சூப்பராக இருக்கு, இடது கிழக்கிற சக்தி கம்மியாக இருக்குன்ட்டு அப்படி இல்லை. இல்லை, எல்லா ஒட்டுமொத்த உடல் சேர்ந்து தானே நீங்கள் ஒரே உயிர் சக்தியாக இருக்கிறீங்க. அது மாதிரி இங்கே ஒட்டுமொத்த பிரபஞ்ச சக்தியாக ஈஸ்வரன் இருக்கிறான். உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் ஒரே சக்தியின் அடிப்படையில் எப்படி இயங்குகிறதோ, அந்த உயிர் சக்தியின் அடிப்படையில் இயங்குகிறதோ, அது மாதிரி இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஈஸ்வர சக்தியில் இயங்கிட்டு இருக்கு. அந்த ஈஸ்வர சக்தியை யாருடைய சக்தி என்றால் பிரம்மத்தின் சக்தி. அப்போ பிரம்மத்தை ஈஸ்வரனிடமிருந்து பிரிக்கவே முடியாது, ஈஸ்வரனும் பிரம்மத்திலிருந்து பிரியவும் மாட்டான். ஏன்னா அது அவனுடைய சக்தி. அப்படி இருக்கும்போது அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப நாம் இங்க பிரிவினையினால இப்படி பேதமை பெற்றுக்கிட்டு ஜீவ ஈஸ்வர வேற்றுமையை உண்டாக்கிக்கிட்டு அதுல நாம ஜீவன் வேறு, இறைவன் வேறு, நான் ஒரு தனி ஆத்மா, அவன் ஒரு ஆத்மா, அப்புறம் அது எல்லா ஆத்மாக்களும் இப்படி ஒன்னு பேயா போச்சு, ஒன்னு நாயா போச்சு, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் புரிதலற்ற தன்மை என்பதை புரிஞ்சுக்குங்க. அப்ப இந்த அடிப்படையில இங்க இந்த ஒட்டுமொத்த ஈஸ்வரன் என்ன ஆயிட்டான்னா வெஸ்டி சமஸ்டிங்கிற ரெண்டும் மெர்ஜ் ஆயிட்டான். அங்க பிரிவினையே கிடையாது. அதுக்கு பேர் தாங்க பிரகிருதியின் பேர். எல்லா சரீரங்களும் ஒன்று சேர்ந்த ஒரே சரீரமாக ஈஸ்வரனுடைய மாயா சரீரம் இருக்கு. அதுக்கு பேரு பிரகிருதியின் பேரு. அப்ப அந்த பிரகிருதி தாங்க நீங்க. அந்த பிரகிருதியில் தாங்க இந்த மூன்று குணங்கள் வெளிப்படுது, ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம். அப்ப இங்க இந்த மூன்று குணபேதங்கள்ல உங்களுக்கு இவ்வளவு பிரிவினைகள் உண்டாகுது. அப்ப இந்த குணபேதங்களை கடந்து பிரகிருதி யாருடைய சக்தின்னு தெரிஞ்சா நீங்க பிரம்மம் தான் உங்களுக்கு புரியும். அதுதான் இந்த ரிவர்ஸ்ல போற அருமையான விஷயத்த ஸ்லோகம் சொல்லி கொடுக்குது. அப்ப இன்றைக்கு நம்ம நேரம் கருதி இந்த இடத்துல 25வது ஸ்லோகத்தோட நம்ம வகுப்பை நிறைவு செய்வோம். அடுத்தது நம்ம இதற்கெல்லாம் அடிப்படையான சாட்சி சைத்தன்யம் இருக்கு இல்லையா, நம்ம சாட்சின்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த சைத்தன்யத்தை பற்றி விரிவாக பார்க்கலாம். இன்று நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கின்றேன். ஓம் தத் சத்.